Jayam Vishnupad, Paramahamsa Parabhata Kishaya, Satrasta Shishimad, Lying Grace, A.C. Bhakti Vedanta Swami Srila Prabhupada Ki Jai, Srimad Bhagavatam Granta Raja Ki Jai. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. So today we're reading from the glorious Srimad Bhagavatam, Canto 5, Chapter 10, entitled Maharaj Rahugana Meets Jadabharat. So this will be text number 7 and 8. Yes, 7 you have here? Okay, good.
Hare Krishna, Sina, Hare Krishna, there is a mobile phone, cell phone, switch off.
Or you'll be making a donation. Please repeat after me. Ata punaha sva Shibikayam Vishama Gatayam Prakupita Uvacha Rahuganaha Kim Idam Are Tvam Jivan Mrito Mam Kadarti Kritya Parthri Shashanam Aticharasi Pramatasya Cha Te Karomi Chikitsam Danda Panir Iva Janataya Yata Prakritim Svam Bajishayasa Iti Ata Thereafter Punaha Again Svashibikayam In his own palanquin
In his own palanquin
Vishamagatayam Being unevenly carried because of Jadabharat, not walking properly. Prakupita, becoming very angry. Uvacha, said. Rahugana, King Rahugana. Kim idam, what is this nonsense? Are. O fool. Tvam, you. Jivat, living. Mritaha, dead. Mam, me. Katarti kritya, neglecting. Bhartri shashanam, chastisement by the master. Aticharasi, you are overstepping. Pramatasya, who are almost crazy. Cha, also. Te, your. Karomi, I shall do. Chikitsam, proper treatment. Dandapani Iva, like Yamaraj, Janataya, of the people in general, Yata, so that, Prakritim, natural position.
Natural position.
Svam.
Svam.
Your own.
Your own.
Pajishyase.
Pajishyase.
You will take to.
You will take to.
Iti.
Iti.
Thus. Translation by Srila Prabhupada. Thereafter, when the king saw that his palanquin was still being shaken by the carriers, he became very angry and said, "You rascal, what are you doing? Are you dead despite the life within your body? Do you not know that I am your master? You are disregarding me and are not carrying out my order. For this disobedience, I shall punish you just as Yamaraj, the superintendent of death, punishes sinful people. I shall give you proper treatment so that you will come to your senses and do the correct thing." Please repeat after me. Okay, can you read? Okay.
மொழிபெயர்ப்பு. இதன் பின்னரும் பல்லக்கு முன்பு போல் சீராக இன்றி தூக்கி போடுதல் கண்டு மன்னர் மிகுந்த சினமுற்றார். ஹே முட்டாள், என்ன செய்து கொண்டிருக்கின்றாய்? உடலில் உயிர் இருந்தும் நீ இறந்து விட்டாயா? நீ எனது கட்டளையை நிறைவேற்றாமல் என்னை அவமதித்து விட்டாய். மரண தேவனான யமராஜன் எவ்வாறு பாவிகளை தண்டிப்பாரோ அதுபோல் பணிவில்லாத உன்னையும் நான் தண்டிக்கப் போகிறேன். இப்போது உனக்கு நான் அளிக்கும் சிகிச்சையினால் நீ உன்னை உணர்ந்து சரியாக செய்ய போகிறாய். பார்.
Next verse. Now we go to text 8. Thinking himself a king, King Rahugana was in the bodily conception and was influenced by material nature's modes of passion and ignorance. Due to madness, he chastised Jadabharat with uncalled for and contradictory words. Jadabharat was a topmost devotee and the dear abode of the Supreme Personality of Godhead. Although considering himself very learned, the king did not know about the position of an advanced devotee situated in devotional service. Nor did he know his characteristics. Jadabharat was the residence of the Supreme Personality of Godhead. He always carried the form of the Lord within his heart. He was the dear friend of all living beings, and he did not entertain any bodily conception. He therefore smiled and spoke the following words. Purport by Srila Prabhupada. The distinction between a person in the bodily the distinction between a person in the bodily conception and a person beyond the bodily conception is presented in this verse. In the bodily conception, King Rahugana considered himself a king and chastised Jadabharat in so many unwanted ways. Being self-realized, Jadabharat, who was fully situated on the transcendental platform, did not at all become angry. Instead, he smiled and began to deliver his teachings to King Rahugana. A highly advanced Vaishnava devotee is a friend to all living entities, and consequently, he is a friend to his enemies also. In fact, he does not consider anyone to be his enemy. Suridam sarvadehi nam. Sometimes a Vaishnava becomes superficially angry at a non-devotee, but this is good for the non-devotee. We have several examples of this in Vedic literature. Once Narada became angry with the two sons of Kuvera, Nala Kuvera and Manigriva, and he chastised them by turning them into trees. The result was that later they were liberated by Lord Sri Krishna. The devotee is situated on the absolute platform, and when he is angry or pleased, there is no difference. For in either case, he bestows his benediction.
அரசன் என்று தன்னை கருதிய மன்னர் ரகுகணன் உடற்கருத்துடையவராகவும் இயற்கையின் ரஜோ மற்றும் தமோ குணங்களினால் பாதிக்கப்பட்டவராகவும் விளங்கினார். புத்தி இல்லாத காரணத்தினால் அவர் மானுட பரதரை வழக்கில்லாத முரண்பட்ட வார்த்தைகளினால் திட்டினார். மானுட பக்தரின் உயர்ந்த பக்தரும் அவரது உறவிடமும் ஆவார். தான் பெரிய அறிவாளி என்று நினைத்த காரணத்தினால் மன்னர் பக்தி தொண்டில் நிலை பெற்றிருக்கும் ஒரு உயர்ந்த பக்தனின் நிலைமை என்னவென்றும் அறியவில்லை. அதுபோல் அவரது தன்மைகளும் என்னவென்று அறியவில்லை. மானுட பரதர் முழுமுதல் கடவுளின் இருப்பிடமாவார். அவருக்கு எப்போதும் பகவானின் வடிவத்தை தன் இதயத்தினுள் சுமப்பவர் ஆவார். அவர் உயிர்களின் உயிர் நண்பர். உடல் கருத்திற்கு சிறிதும் இடம் தராதவர். ஆகையினால் அவர் பின்வரும் மொழிகளை கூறினார். பொருளுரை: உடற்கருத்துடையவன் மற்றும் உடற்கருத்திற்கு அப்பாற்பட்டவன் என்னும் இருவருக்கும் இடையே இருக்கும் வேறுபாடு இந்த ஸ்லோகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உடற்கருத்துடைய காரணத்தினால் மன்னர் ரகுகணன் தன்னை அரசராக கருதி கொண்டு பரதரை தேவையற்ற பல வழிகளில் கண்டித்தார். தன்னுணர்வு பெற்று முற்றிலும் உன்னத நிலையில் அமர்ந்திருந்த காரணத்தினால் பரதர் சிறிதும் ஆத்திரம் கொள்ளவில்லை. மாறாக அவர் புன்னகையுடன் மன்னர் ரகுகணனுக்கு உபதேசிக்க ஆரம்பித்தார். மிகவும் உயர்ந்த வளர்ச்சியடைந்த வைணவ பக்தன் அனைத்து உயிர்களின் நண்பனாவான். இதனால் அவன் தனது பகைவர்களுக்கும் கூட நண்பனே ஆவான். உண்மையில் அவன் ஒருவரை கூட தன் எதிரியாக கருதுவதில்லை. சுகுர்தே சர்வதேகினா. சில சமயம் ஒரு வைணவன் பக்தன் அல்லாதான் மீது மேலோட்டமாக சிறந்து கொள்வான். ஆனால் அது அவ்வக்தன் அல்லாதவனுக்கு நன்மையே ஆகும். வேத இலக்கியங்களில் இதற்கு ஏராளமான முன் உதாரணங்கள் இருக்கின்றன. ஒரு முறை நாரதர் குபேரனின் இரு புதல்வர்களான நலக்குவரன் மணிகிரிவன் என்னும் இருவர் மீதும் சினம் கொண்டு இருவரையும் மரமாக போகுமாறு சபித்தார். இதன் விளைவு என்னவாயிற்று என்றால் அவர்கள் இருவரும் ஸ்ரீ கிருஷ்ணரால் விடுதலை செய்யப்பட்டனர். ஒரு பக்தன் பரிபூர்ண நிலையில் இருக்கின்ற காரணத்தினால் அவன் சினம் கொண்டாலும் மகிழ்ச்சி அடைந்தாலும் இரண்டிற்கும் எந்த விதமான வேறுபாடும் இல்லை. இரண்டிலும் அவன் நல்லாசினையே அருள்கிறான்.
The great Brahmana Jatabharat said, "My dear king and hero, whatever you have spoken sarcastically is certainly true. Actually, these are not simply words of chastisement, for the body is the carrier. The load carried by the body does not belong to me, for I am the spirit soul. There is no contradiction in your statements, because I am different from the body. I am not the carrier of the palanquin, the body is the carrier. Certainly, as you have hinted, I have not labored carrying the palanquin, for I am detached from the body. You have said that I am not stout and strong, and these words are befitting a person who does not know the distinction between the body and the soul. The body may be fat or thin, but no learned man would say such things of the spirit soul. As far as the spirit soul is concerned, I am neither fat nor skinny. Therefore, you are correct when you say that I am not very stout. Also, if the object of this journey and the path leading there were mine, there would be many troubles for me. But because they relate not to me, but to my body, there is no trouble at all." Purport. In Bhagavad Gita, it is stated that one who is advanced in spiritual knowledge is not disturbed by the pains and pleasures of the material body. The material body is completely separate from the spirit soul, and the pains and pleasures of the body are superfluous. The practice of austerity and penance is meant for understanding the distinction between the body and the soul, and how the body can be unaffected by the pleasures and pains and how the soul can be unaffected by the pleasures and pains of the body. Jatabharata was actually situated on the platform of self-realization. He was completely aloof from the bodily conception. Therefore, he immediately took this position and convinced the king that whatever contradictory things the king had said about his body did not actually apply to him as a spirit soul.
உயர்ந்த அண்ணனராகிய பரதர் கூறினார், அன்பார்ந்த மன்னன் மற்றும் சிறந்த வீரனே, நீ கேலியாக கூறியவை எல்லாம் நிச்சயம் உண்மையே ஆகும். உடல் சிவப்பவனாக இருக்கும் போது இவ்வார்த்தைகள் எல்லாம் உண்மையில் நிந்தனைக்குரியவை என்று. உடலினால் சுமக்கப்படும் பாரம் என்னை சேர்ந்ததல்ல, நான் ஆத்மாவேன். உனது கூற்றுகளில் முரண்பாடுகள் இல்லை, ஏனென்றால் நான் உடலில் இருந்து வேறானவன். பல்லக்கை உண்மையில் தூக்குபவன் நான் அல்லன், எனது உடலே ஆகும். நீ கோடிட்டு காட்டியபடி பல்லக்கை தூக்குவதினால் நான் சிரமப்படவில்லை. நான் உடலிலிருந்து தனியே பிரிந்திருக்கிறேன். நான் நிடகாத்திரமும் உறுதியும் இல்லாதவன் என்று நீ கூறினாய். இவ்வார்த்தைகள் உடலுக்கும் ஆத்மாவிற்கும் வேறுபாடு தெரியாதவனுக்கு பொருந்துவதாகும். உடல் பொறுத்தோ உடல் பெருத்தோ மெலிந்தோ இருக்கலாம், ஆனால் கற்றறிந்தவன் இவை ஆத்மாவிற்கானது என்று ஒருபோதும் கூறமாட்டான். ஆத்மாவை பொறுத்த மட்டில் நான் தடித்தவனும் அல்லன், மெலிந்தவனும் அல்லன். ஆகையினால் நான் பருத்தவன் இல்லை என்று நீ கூறியது உண்மையே ஆகும். மேலும் இப்பயணத்தின் லட்சியமும் அதை அடையும் பாதையும் எனக்குரியது என்றால் எனக்கு பல துன்பங்கள் நேரிடக்கூடும். ஆயினும் அத்துன்பங்கள் எனக்கு தொடர்புடையவன் அல்ல, என் உடலுக்கு மட்டுமே தொடர்புடையன. ஆதலினால் துன்பம் என்பதே எனக்கு இல்லை. பொருளுரை: ஆன்மீக ஞானத்தில் உயர்ந்தவன் உடல் பற்றி இன்ப துன்பங்களினால் பாதிக்கப்பட மாட்டான் என்று கீதை குறிப்பிடுகிறது. பருவுடல் ஆத்மாவில் இருந்து முற்றிலும் வேறானதாகும். உடலின் இன்ப துன்பங்கள் மேலோட்டமானவையாகும். தவம், விரதம் முதலியவற்றில் பயிற்சி பெறுவது உடலுக்கும் ஆத்மாவிற்கும் இடையே இருக்கும் வேறுபாட்டினை புரிந்து கொள்வதற்கும் உடலினால் விளையும் இன்ப துன்பங்களினால் எவ்வாறு பாதிக்கப்படாமல் இருக்கக்கூடும் என்பதற்கும் ஆகும். பரதர் உண்மையில் தன்னுணர்வு நிலையில் இருந்தார். அவர் உடற்கருத்தில் இருந்து முற்றிலும் தனித்தே இருந்தார். ஆகையினால் அவர் உடனடியாக இந்நிலையினை ஏற்றுக்கொண்டு மன்னர் முரண்பாடாக கூறிய அனைத்தும் அவரது உடலுக்கு பொருந்துமே ஒழிய அவரது ஆத்மாவிற்கு பொருந்தாது என்று கூறி மன்னரை திருப்திப்படுத்தார்.
மம ஜானதிமரந்தஸ்ய ஜனாஞ்சனாஷலாகயா சக்ஷுருன்மீலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. As one is the darkest of ignorance, but my spiritual master opened my eyes with the torch of the knowledge, I offer my respectful obeisances unto him. So in these verses, again, the idea, the concept that the soul is different from the body, that our real existence is not on the bodily platform. So I'd like to discuss this idea of how to realize or how the difference between the spiritual platform and the material platform from some ideas which have been developed in the philosophy and mathematics and computer science in the last few years. Actually, in the philosophy of mathematics, it was began at the end of the 19th century, in the beginning of the 20th century, when David Hilbert, who was one of the leading mathematicians of the time, he had a multi-point program to try to prove that mathematics was consistent. When the layman thinks of mathematics, we think of mathematics as being logically precise, you know, it's a mathematical proof, everything is exact. But if you go into higher mathematics, they were finding that actually there were a lot of anomalies in mathematics and things which were true in that particular instance but could not be proven to be true in every instance. For example, there was something like Okay, yeah, translate. Okay. So.
It's too long.
Huh?
It's too long. Probably the first part is mathematics part. Really repeat it. Just translate the body difference.
Okay, do that part.
இந்த இருக்கக்கூடிய பதங்களை நம்ம பார்த்தோம். இப்போ இந்த பதமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உடல் வேறு ஆத்மா வேறு அப்படின்றது வந்து விளக்கி கொண்டிருக்கு. நம்ம வந்து எப்படி உடலில் வேறுபட்டு இருக்கக்கூடிய நிலையில இருக்கோம் அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். இப்போ வந்து பல உதாரணங்கள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். குறிப்பா நம்ம வந்து இப்போ கணிதத்தின் மூலமாகவும் நவீன கணிதத்தின் மூலமாகவும் அதற்கான நிறைய உதாரணங்கள் இருக்கு, அது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
Can you explain about this mathematics?
Okay, and then in at the turn of the 20th century, there was a group of mathematicians headed by David Hilbert. They wanted to prove that mathematics was consistent.
அவங்க வந்து கணிதம் வந்து எந்த விதமான மாற்றமும் இல்லாம எப்பயுமே வந்து ஒரே மாதிரி இருக்கக்கூடியது அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க.
Because they had found that there were many problems in mathematics.
அவங்க வந்து கணிதத்துல பல பல சூழ்நிலைகள் கணக்குகள் இருந்தது, அதை அவங்க பார்த்தாங்க. பல பிரச்சனைகள் இருந்தது சில சமயத்துல.
And you know, ordinary people, when we just do, you know, adding up things, everything comes out perfectly. But when you start getting into very complicated, complex mathematics, then things start getting a little bit funny. So he started a program of trying to prove that mathematics was consistent.
So adala avanga enna panna muyarchi pannanga appadina kanakku inda kanithathula vandha enna edhuma maatrangal irukka epdiye ore maadhiri dhaan irukumra maadhiri oru vishayatha nirnayikka muyarchi pannanga.
So what they would do was they would create a, say, if we can just bring mathematics, just resolve everything in mathematics to geometry, then if we can just prove geometry is consistent, then all mathematics is consistent.
அவங்க என்ன பண்ண முயற்சி பண்ணாங்க அப்படின்னா கணிதத்துல வந்து பல துறைகள் இருக்கு. சோ நம்ம வந்து இந்த தமிழ் சரியான பேர் இருக்கு ஜியாமெட்ரி மூலமா அதை நம்ம வந்து நிர்ணயிக்க முயற்சி பண்ணோம், நிரூபிக்க முயற்சி பண்ணோம்னா அப்ப வந்து கணிதம் வந்து எந்த விதமான எல்லா காலத்திலயும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்றத நம்ம வந்து நிரூபிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த முயற்சியில் ஈடுபட ஆரம்பிச்சாங்க.
But then somebody said, they were able to prove, yes, if we reduce all of mathematics to geometry, that it was consistent. But then somebody raised the question, well how do we know that geometry is consistent?
So, அவங்க நினைச்சாங்க சரி நம்ம ஜியாமெட்ரி மூலமா வந்து இப்ப ஜியாமெட்ரி என்ன அப்படின்னா அந்த வட்டம் அப்புறம் வந்து முக்கோணம் அதை பத்தி எல்லாம் படிக்கிறது. ஜியாமெட்ரி மூலமா நம்ம வந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து கணிதம் வந்து மாற்றப்படையாம இருக்கு அப்படின்றத நம்ம நிரூபிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. ஆனா அந்த ஜியாமெட்ரி கூட எப்படி மாற்றமடையாம இருக்குன்றது என்ன ஆதாரம் இருக்கு?
So then they decided to reduce all of mathematics to number theory, and they proved that it was consistent by number theory. But then the same question came up, well, how do we know if number theory is consistent?
அதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னா நம்ம வந்து எண்களை கொண்டு 1 2 3 4 அந்த எண்களை கொண்டு அந்த எண்ணிக்கையை கொண்டு நம்ம வந்து கணிதத்துல எந்த விதமான மாற்றங்கள் எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி இருக்குன்றத நிரூபிக்க முயற்சி பண்ணலாம்னு பார்த்தாங்க. அப்புறம் கேள்வி ஏற்படுது, எங்களுக்கு வந்து எப்படி எல்லாமே மாற்றமடையாம இருக்கும், அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்க.
So no matter what metal language, they tried to describe mathematics with a different metal language. No matter what metal language they used, they came up with the same problem. How do we know that this metal language is also consistent? So finally one mathematician by the name of Kurt Gödel, he was an Austrian, and he actually was the best friend of Albert Einstein. He proved that It was undecidable. You could never, you don't know if mathematics is consistent. He wrote one paper, I just can't remember the exact name now. But he proved that any axiomatic system of sufficient complexity, even just simple arithmetic, could never prove itself. It could never understand itself. This is an important concept to understand, that no system can understand itself.
So, அதனால எந்த ஒரு கணிதத்துல கூட எந்த ஒரு வழிமுறையோட அந்த வழிமுறை எப்பொழுதுமே ரொம்ப தெளிவாக இருக்கும் அப்படின்றது சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு சொன்னார்.
He showed that even that there would be a normal, even if you took an ordinary axiomatic system, it would create, there would exist certain anomalies, which even if you adopted that anomaly as an axiom, there would be infinite number of anomalies.
இப்போ வந்து அந்த கணிதத்துல வந்து சில விதிமுறைகள் இருக்கும், இந்த விதிமுறைகள் எல்லாம் பின்பற்றணும் அப்படின்னு அந்த விதிமுறைகள் ஒரு குறிப்பிட்ட உதாரணத்துக்கு வந்து அதை வந்து கடைபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அந்த ஒரு குறிப்பிட்ட விதிமுறைக்கு பல உதாரணங்கள் கொண்டு பல சூழ்நிலைகள் வந்து உபயோகப்படுத்தப்படுவோம், அதனால ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது.
So therefore, to understand if a system is consistent or not, it has to come from above.
அதனால இப்போ வந்து ஒரு வழிமுறை மாற்றமே அடையாம இருக்கு அப்படின்றது வந்து நம்ம நிர்ணயிக்கணும், அதை நிரூபிக்கணும் அப்படின்னா அது வந்து உயர்ந்த இடத்துலேருந்து வரணும், அப்பதான் முடியும்.
So this of course is a familiar concept in the Vedic paradigm, is that we do not accept ascending knowledge. Knowledge has to come from above.
நம்ம வேத கலாச்சாரத்துல இருந்து ரொம்ப பிரபலமான ஞானம் இது என்ன அப்படின்னா, நம்ம வந்து அறிவை வந்து நம்மளா கீழ இருந்து மேல ஆராய்ச்சி பண்ணி எடுக்கிறது இல்லை, ஆனா அறிவை நம்ம வந்து மேலிடத்துல இருந்து நம்ம பெறோம், அதுதான் வழிமுறை.
So now, in more modern times, I'm assuming here that everybody has at least used a computer at least once.
Now, வந்து என்ன நினைக்கிறேன்னா, இங்க இருக்க கூடிய நிறைய பேர் வந்து இந்த கம்ப்யூட்டர் வந்து ஒரு தடவையாவது நீங்க உபயோகப்படுத்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த நவீன காலத்துல.
So we have to deal with the concept of virtual realities.
நம்ம வந்து இதுல வந்து ஒரு கருத்து இருக்கு, அதாவது உண்மை இருக்க மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து நம்ம வந்து கனவு காணுறோம், அது கற்பனை பண்ணிக்கிறோம்.
A virtual reality is an artificial construct which a programmer creates in a computer.
அதாவது இந்த கம்ப்யூட்டர்ல ஆராய்ச்சி பண்ணக்கூடியவங்க வந்து அவங்க வந்து ஒரு உண்மை நிலவரம் இருக்கா மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திப்பாங்க.
You can create alternate realities in the computer.
நம்ம வந்து கணிதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உண்மை நிலவரம் இருக்க மாதிரி சில சூழ்நிலைகள் ஏற்படுத்துவாங்க.
Currently you can get, they have like these massive multi-user games where there are like tens of millions of people who play games in virtual worlds.
அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா விளையாட்டு எல்லாம் இருக்கு கம்ப்யூட்டர்ல, அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிஜ உலகத்துல விளையாடுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரியான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணுவாங்க. பல லட்சக்கணக்கான அந்த விளையாட்டை விளையாடிட்டு இருக்காங்க, உண்மையிலேயே அந்த ஒரு இடத்துல இருக்க மாதிரி அவங்க நினைச்சுப்பாங்க.
I think one is called World of Warlock. And I know there's numerous, there's like dozens of them. I've never played them because I just never had time to. But but I've one son of one devotee, he would play the games. So I saw him. But these games become so absorbing that I read one case of one Chinese boy, young, in his early 20s. He died after playing the game consecutively for 55 hours. Well, he only stopped to go to the toilet.
ஒரு சைனீஸ் பையன் அவன் வந்து இந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் விளையாட்டு விளையாடிருந்தான். அவன் வந்து 55 மணி நேரம் தொடர்ந்து அந்த கம்ப்யூட்டர் விளையாட்டு விளையாடிட்டே இருந்தான். அவன் வந்து கழிவறைக்கு மட்டும்தான் நடுவில் போனோம், வேற எதுவுமே பண்ணல, விளையாட்டு தொடர்ந்து விளையாடவே இருந்தான். அதனால இறந்து போயிட்டான், எதுவுமே பண்ணாம இருந்ததுனால அந்த பையன் இறந்து போயிட்டான்.
And of course, it wasn't the reason he died. It was not the first time he had done this. He had done this many times before, and finally, his body just, he had a heart attack in the early 20s because he just physically collapsed. And there was another case. See, in these virtual worlds, they also, they have a whole life, and they have, they trade money. If you get points, the points are with money, and you can buy different things. So one Chinese boy he had his magical sword. So he lent it out to his friend, and the friend sold it. And the guy was the boy who originally owned it was so upset that he killed him.
அது மாதிரி இந்த கம்ப்யூட்டர் விளையாட்டுல என்ன பண்ணிருக்கோம், ஒரு சைனீஸ் இருக்கிற சைனால இருக்கிற ஒரு பையன் வந்து என்ன பண்ணிருக்கான், அவன் வந்து ஒரு பெரிய வால் இருந்தது, அந்த வாலை வந்து விற்பனைக்கோசரம் அதை வந்து விளம்பரப்படுத்தினாங்க. அப்புறம் அந்த வாலை வந்து விளம்பரப்படுத்தினாலும் அந்த வாலை வந்து வித்துட்டாங்க, யாருக்கும் யாருக்கும் யார் ஒருத்தர் வித்தாங்களோ அவங்களுக்கு போக வந்து அவங்க அவங்க கொலை பண்ணிட்டான்.
Now of course just the reason that they play these games says something about their lives, that their lives are so boring, you know, that why would somebody even get into these games, because their lives are what did that one philosopher say, that most men live lives of quiet desperation. So what do they have to live for? So they get into these games, at least there's some sort of excitement is there.
இந்த மாதிரியான விளையாட்டு எல்லாம் ஏன் இந்த மாதிரி நிறைய பேர் ஈடுபடுறாங்க அப்படின்னா, ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுக்கு வந்து சுவாரஸ்யமா இருக்கிறது எதுவுமே இல்லை, ரொம்ப வெறுத்துட்டு இருக்காங்க. ஒரு தத்துவவாதி என்ன சொல்றாரு அப்படின்னா, நிறைய பேர் உலகத்துல ரொம்ப அமைதியா வெறுப்போட இருக்காங்க, வெறுத்து போய் அமைதியா வாழ்க்கை நடத்திருக்காங்க. அதனால எப்பயுமே ஏதாவது புதுசா ஏதாவது பாக்கணும், ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி பாத்துருங்க. அதனால இந்த மாதிரி விளையாட்டு நிறைய விளையாடுவாங்க.
I don't know about any other persons, other devotees, but at least I can say that since I've been a devotee, my existence has not been boring. It's been very, you know, not at all boring at all.
என்னால வந்து மத்த பக்தர்களை பத்தி சொல்ல தெரியல, ஆனா நான் வந்து இந்த ஹரே கிருஷ்ணா இயக்க கிருஷ்ண பக்தி பயிற்சி பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு நாள் கூட எனக்கு வந்து ஒரு விரக்தியாகவோ இல்ல வந்து வெறுப்பு உடையிற மாதிரி அந்த சூழ்நிலை கிடையாது. எப்பயுமே ரொம்ப உற்சாகமா இருந்திருக்கேன்.
And most devotees that I know, serious devotees, they say the same thing. There's always something happening.
அதே மாதிரி நான் நிறைய தீவிரமா பயிற்சி பண்ண பக்தர்கள் கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்கேன், அவங்க எப்பயுமே இதான் சொல்லுவாங்க, எப்பயுமே இந்த கிருஷ்ண உணர்வுல ஏதாவது புதுசா நம்ம நடந்து இருக்க ஒரு புத்துணர்வோட தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களும் தெரிஞ்சுக்கிறாங்க விஷயத்தை.
And they don't feel any need to play these games because they have an exciting life. And why is that? Because Krishna says in the Bhagavad Gita, I am adventure.
Krishna vandha Bhagavad Gita la solra na enudaya naama andha romba swarasayama urchaathai eppaduthakoodi alavukku andha vishayam naan da appdi solli solra.
So we lead an exciting life as devotees.
So adala bhaktargalaga payichi pannakoodiyavanga vandu eppovume urchaagathoda romba aarvamana vaazhkaiya nadathirukkaanga.
But getting back to virtual realities.
So indha maadhiri kanavu ulagathila unmai irukka maadhiri andha sunnalai vandu thirupi pesuvom.
These massive computer games are something a person logs into and they can log out of.
So indha maadhiriyana periya indha computer velaiyadu vandu paathinga appadina
But there are much more sophisticated computer virtual realities which are out there. I think it was in 2005, I had the opportunity to attend the annual convention of the American Psychiatric Association. One of my clients was a psychiatrist. So there was a display that was put up by the American Armed Forces.
அமெரிக்காவில் கூடிய ராணுவ வீரர்கள் வந்து ஒரு நோட்டீஸ் போட்டிருந்தாங்க.
The whole idea was that they were creating virtual realities to deal with soldiers who were returning from the war, the second oil war, who were, had suffered from traumatic stress disorder.
அதாவது இந்த போர் களத்துல போரை முடிச்சு வந்து உயிர் தப்பிச்சு வந்திருக்கக்கூடிய ராணுவ வீரர்களுடைய மனசை அவங்களுடைய கவனத்தை திருப்பறதுக்கோசரம் அவங்க வந்து இது மாதிரியான ஒரு கற்பனை உலகத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து அவங்க வந்து ஏற்படுத்தினாங்க.
So the display that I saw was about how to deal with people who were afraid of flying.
Now and then adu or chinna or notice irundha na enna padicha appadina adhaavadhu parakkrathu parakkrathu pathi nanachaaya anga bayapiduvaanga andha maadhiriyaana navargalukku avanga enna pandrathu appindra maadhiri or or seidhiya paathu.
So all they had is they had a little chair sitting on a platform.
Or naarkali irundha or chinna or meda yada mela or naarkali poduthirundhaanga.
So I sat in the chair and they put on my head they put a helmet on my head.
அந்த சேர்ல நான் உட்கார்ந்தேன். என் தலையில வந்து ஒரு விக்ரீடமான ஒரு வச்சாங்க, ஹெல்மெட் வச்சாங்க.
And on for each of my eyes there was a television screen.
அதுக்கு அப்புறம் வந்து ரெண்டு கண்ணுங்கள ஒரு சின்ன ஒரு தொலைக்காட்சி பெட்டி இருந்தது.
And of course they had speakers on my ears.
அப்புறம் என் காதுல வந்து ஸ்பீக்கர் வச்சாங்க.
But the chair and also the chair was hooked up to a device which made it vibrate.
அந்த நாற்காலி வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு ஒரு கருவியோட தொடர்பு கொண்டுதான் இருந்தது. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த அதனால நாற்காலி கொஞ்சம் அதிரும்.
So when I sat on a chair and they put the helmet on me and whenever I looked I was in an airplane. I turned my head, I could see all down the aisles, I could look out the windows, I could see birds, I was in an airplane. And when they turned on the switch, the seat began to vibrate and I thought the plane started moving. I was in an airplane.
அந்த மேடம் மேல உட்கார்ந்ததுனால அவர் அந்த நாற்காலியில் உட்கார்ந்த உடனே அவருக்கு வந்து எப்படி இருந்தா அந்த சுவிட்ச் ஆன் பண்ணிட்டாங்க. உடனே அந்த ஒரு ஏரோப்ளைன்ல போற அனுபவம் இருந்தது அவருக்கு. அந்த பக்கம் பாக்குற பறவை எல்லாம் போயிட்டு இருக்கு, இங்க இருக்கிற எல்லாமே நிலத்தை எல்லாமே பாக்குற. அதுக்கப்புறம் அந்த அதிர்வு ஏற்பட ஆரம்பிச்ச உடனே அவருக்கு வந்து அந்த ஏரோப்ளைன்ல போற அனுபவம் முழுமையா அந்த உணர ஆரம்பிச்சாங்க.
So the people who were developing this, they said that they were creating also, as I said, even more sophisticated programs for the soldiers who were coming back.
அந்த ஏற்பாடு பண்ண அந்த ராணுவர்கள் சொன்னாங்க, இந்த மாதிரி போர்க்களத்துல இருந்து மிகப்பெரிய மன அதிர்வு கொண்டு வந்திருக்கக்கூடிய போர் வீரர்களுக்கோசரம் இந்த மாதிரி பல விஷயங்களை நாங்க வந்து ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம்.
Because these soldiers had experienced very stressful events, you know, like being in explosions, being in bombs, seeing their best friends murdered, you know, killed. And so they to try to help them recover from this, they would replay the incidents until they were no longer affected.
என்ன இந்த மாதிரியான ஒரு பெரிய போர்க்களத்துல வந்து இந்த ராணுவ வீரர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய வெடிகுண்டு வெடிச்ச சம்பவங்கள், அவங்களால ஜீவிக்கவே முடியாது, அவங்க நெருங்கிய நண்பர்கள் இறந்து போனது, இந்த மாதிரியான சம்பவங்கள்னால அவங்க மனது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அடைஞ்சிருக்கு. இது மாதிரி பாதிப்பு அடைந்த மனதை வந்து சாதாரண நிலை கொண்டு வரதுக்கோசரம் இந்த மாதிரியான சில சில சூழ்நிலைகள் அனுபவங்கள் வந்து இந்த கற்பனை விஷயங்கள் மூலமா அதை கொண்டு வந்து அதன் மூலமா அவங்க வந்து மேலும் பாதிப்படையாம இருக்கிறதுக்கான ஏற்பாடுகள் அவங்க பண்றாங்க.
So these soldiers, they would be in these Humvees, these troop carriers, where they would be wearing heavy equipment, and it's very hot, so everything is very sweaty. A lot of smells are there, the smell of burning diesel, the smell of Iraqi cooking. So they would not only have the sound and the sight and the vibration, but also they would provide smells so that the soldiers could also smell the things, because these soldiers, if they would, like, they would go into some gym and they would smell sweat, then they would have a reaction from the, because, you know, they were used to being in battle situations where they would smell sweat. So they'd simulate all these things so that the person was back in the battleground, though he was in, you know, he was in the doctor's office.
என்ன பண்ணுவாங்க, மருத்துவருடைய இடத்துல அவர் இருக்கவங்க இருக்கும், ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படுத்துவாங்க அப்படின்னா, அங்க கொஞ்சம் அந்த போர்க்களத்தில் இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து துர்நாற்றங்கள் இருக்கும், அவங்க வந்து வண்டியில போவாங்க, அந்த வண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா வண்டியில நிறைய சிப்பாய்கள் எல்லாம் சேர்ந்துருப்பாங்க, அவங்க நிறைய கருவிகள் எல்லாம் எடுத்துட்டு போனோம், அவங்க போட்டிருக்கிற ஆடைகள் எல்லாம் ரொம்ப கனமா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை, இந்த மாதிரியான சூழ்நிலைகள் அவங்க வந்து அவங்க அந்த அந்த நாற்காலிகளோ அந்த இடத்துல உட்காந்து இருக்கும்பொழுது அந்த மாதிரி மருத்துவ இடத்துல இந்த மாதிரியான செயற்கையான சூழ்நிலைகள் ஏற்படுத்துவாங்க. அந்த மாதிரியான வாசம் வரும். இதனால வந்து அவங்க அந்த ஒரு போர்க்கிறது இருக்க மாதிரி ஒரு அனுபவம் இருக்கும். ஆனால் அது தனிப்பட்ட முறையில் அந்த சூழ்நிலை ஏற்படுத்தினாங்க மனசுல மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கோசம்.
And this was technology that was from, that was 10 years ago. In 10 years in the computer technology, that's like 1,000 years. Like they've advanced significantly more since then. I was reading an article in the Los Angeles Times recently about this technology, and now it's so realistic that and they can play the loops back of all the things where it's so realistic. They have the soldiers, the ex-soldiers wired up, and they become totally in panic states when they get into these machines, because for them it is real.
In the money and the pale and the poor and the ஒரு போர்க்களத்தில் இருக்க மாதிரியே சில சூழ்நிலைகளை ஏற்படுத்துவாங்க. அவங்க வந்து உண்மையிலேயே அந்த மாதிரி நிஜமாவே நம்ம போர்க்களத்தில் இருக்க மாதிரி அவங்களுக்கு அனுபவம் இருக்கும். அவங்க எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு இடத்துல தனியாக உட்காந்துட்டு ஒரு மருத்துவமனை உட்காந்துருக்காங்க. ஆனால் அவங்க அனுபவம் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு போர் வீரர் போர்க்களத்தில் இருக்க மாதிரி இருக்கு.
ஸோ இஃப் when I sat in that chair, it looked to me as if I was in an airplane.
நான் அந்த நாற்காலியில் உட்காரும் பொழுது நான் உண்மையிலேயே ஒரு ஏரோப்ளைன்ல பறக்காம தான் அனுபவம் இருக்கு.
But when you take it off, you know, you see that you're back in the real world.
ஆனா நீங்க அந்த காதுல போட்டுக்கிற அந்த போன் அந்த ஃபோன் அந்த ஸ்பீக்கர் எல்லாம் எடுத்து எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஓ சாதாரண உலகத்துல வந்துட்ட மாதிரி இருக்கும்.
Now just imagine though, if you put this type of a headset on a baby.
இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரியான ஒரு இந்த ஹெட்செட்டை வந்து இந்த போன் இந்த ஸ்பீக்கர் வந்து நீங்க ஒரு சின்ன குழந்தை காதுல வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க.
And you never took it off.
அவர் அந்த குழந்தை காதுல இருந்து எடுக்கவே இல்லை வச்சுக்கோங்க.
Life after life.
ஒரு ஜென்ம ஜென்மமா
then you would this the day you would begin to think this is the reality.
சோ இந்த மாதிரி சின்ன வயசுல ஒரு குழந்தை போட்டதா இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கோ.
So Krishna has made a very sophisticated virtual reality. It's called Maya.
Krishna வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு கற்பனை உலகத்தை ஏற்படுத்திருக்கார். அதுதான் வந்து மாயை.
So when we are the spirit soul has got its own senses, it's got its own mind, it's got its own intelligence.
So in the atma irukku vande adarku aanmiga pulangal irukku, aanmiga nilayila buddhisalithanam irukku, ellame irukku.
So what maya is actually a whole material senses are put over yours, material mind is put over your mind, and you begin, it's like having that helmet on, you begin to think that is real.
உண்மையான புலன்கள் மேல நம்ம ஆத்மாக்கூடிய உண்மையான புலன்கள் மேல இந்த பௌதிக புலன்கள் திணிக்கப்பட்டிருக்கு. இந்த பௌதிக புத்திசாலித்தனம் திணிக்கப்பட்டிருக்கு, பௌதிக மனசு திணிக்கப்பட்டிருக்கு. அதனால அந்த மாதிரியான போர்வைகள்னால நம்ம நினைச்சுக்கிறோம் இந்த பௌதிகமாக இருக்கக்கூடிய புலன்கள் மற்றதுனால உண்மை அப்படின்னு நினைச்சிருக்கோம்.
And this has been going on life after life after life.
இந்த மாதிரியான நிலவரம் வந்து ஜன்ம ஜன்மமா போயிட்டே இருக்கு.
You never took off that mask.
நம்ம வந்து அந்த போட்டிருந்த அந்த போட்டிருந்த அந்த கவசத்தை வந்து நம்ம வந்து மாத்திக்கவே இல்லை.
Now in this virtual reality you can understand that if you were in a virtual reality, you know, the laws of gravity work, you know, you drop something, it falls, it, you know, and everything. And if you were in there and you said to somebody else, and you were in a virtual reality, somebody said, well, actually, this is not a real world. And they say, what are you talking about? If I drop the ball, it falls. It follows all the laws of nature. How can you say it's not real?
அப்போ வந்து சில பேர் சொல்றாங்க, நீ வந்து உண்மையான, இது வந்து உண்மையான உலகம் இல்லை, இது வந்து என்ன சொல்ற கற்பனை உலகம் தான் இருக்கு. என்ன நீங்க சொல்ற, நான் வந்து ஒரு பந்த போடுறேன், பந்து கீழ் விழுது, எல்லாமே நடக்கிறது,
because if you use everything from within the virtual reality, it's all consistent. You think it's, you know, it looks real. You can't explain it outside. You can't like Goethe said, it can't explain itself.
அதாவது நம்ம கற்பனை உலகத்துல நம்மள ஒன்றிட்டோம், நம்மள ஒன்றிய அடையாளம் கண்டுகொள்ள ஆரம்பிச்சோம் அப்படின்னா அப்ப எல்லாமே நம்மளுக்கு உண்மையா தான் தெரியும். அப்ப நம்ம அதுதான் உண்மை நினைச்சுக்கோம்.
Okay, these virtual realities in the computer, these games, they don't know that they're on a computer. They don't know that they're situated in the computer, that somebody made them. The game doesn't know that it was made by somebody.
Yeah, and the விளையாட்டே எடுத்துக்கோ, அந்த விளையாட்டு விளையாட்டுக்கே தெரியாது இது வந்து, இந்த விளையாட்டை வந்து யாரோ ஒருத்தர் ஏற்படுத்திருக்காங்க, ஒரு கம்ப்யூட்டர் விளையாட்டு, இதை யாரோ ஏற்படுத்திருக்காங்க, அந்த விளையாட்டுக்கே அதுக்கு தெரியாது.
Or for example, even I have a Mac. So in my Mac I have a virtual machine where I'm using Windows. Now the Windows machine doesn't know that it's on a Mac.
அதாவது கம்ப்யூட்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக் அப்படின்னு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த மேக்ன்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல இந்த மாதிரியான ஒரு ஒரு செயற்கையான ஒரு ஒரு சூழ்நிலையில அதுல வந்து விண்டோஸ் அப்படின்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து இயங்கலாம். ஆனா அது வந்து அந்த மேக்கு வந்து தெரியாது விண்டோஸ் இயங்குறது அப்படின்றது.
So how is the person in the virtual machine going to know that he's in a virtual machine?
அதாவது இந்த மாதிரியான ஒரு கற்பனை சூழ்நிலையில இருக்கக்கூடியவனுக்கு வந்து எப்படி அவன் கற்பனையில இருக்கும் அப்படின்றது எப்படி அவனுக்கு தெரியும்?
Only if the maker of the virtual machine tells him.
அந்த கற்பனை உலகத்தை உருவாக்கினவன் வந்து சொல்லணும், ஏ நீ கற்பனை உலகத்தில் இருக்கேன்னு சொன்னதான் அவனுக்கு தெரியும்.
In fact, because of the philosophy which has been explained in the Bhagavad Gita and in the different shastras which Srila Prabhupada has been publishing, there's been a lot of movies which have used this philosophy that you're not your body, that there's a different world, this virtual reality. Has been in many movies which have come out in about the last 15 years.
Srila Prabhupada's books are not in the number every order illa atma adhil vera padatha abindra vishayangala vandu vilakirukkar nariya edangalla adanda 15 varsha paartho abina ulagathilum pala thiraipadangal vandu thayarichirukanga andha thiraipadangala vandu namba inda udal illa namba vandu udal la irundhu vera pattuvanga karpanai ulagam abindra karuthugal la adipadaya kodu pala thiraipadangal eduthukanga.
One of the most famous or well known of these movies is called The Matrix. Everybody seen The Matrix? So the persons who made that movie, two brothers, their parents were atheists.
இந்த படத்தை எடுத்தவனுடைய திரைப்படம் எடுத்தவனுடைய பெற்றோர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சகோதரர்கள் தான் படத்தை எடுத்தாங்க. அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து நாஸ்திகர்களா இருந்தாங்க.
But like all good teenagers, they were rebellious against their parents.
அதாவது குறிப்பா இந்த பருவ வயசுல இருக்கக்கூடிய பசங்க எல்லாரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெற்றோர்களுக்கு வந்து பெற்றோர்கள் எதிர்த்து தான் இருப்பாங்க எப்பயுமே.
So secretly they were reading the Bhagavad Gita.
அந்த மாதிரி இந்த பருவ வயசுல இருக்கக்கூடிய பசங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா திருட்டுத்தனமா பகவத்கீதை படிச்சுட்டு இருந்தாங்க.
And Ramayana.
அப்புறம் ராமாயணமும் படிச்சுட்டு இருந்தாங்க.
And that's where they got this idea of a being, you know, the whole idea of the matrix, the basic idea of you're not the body, as that it's the whole illusion and it's a virtual reality. They got that from the Bhagavad Gita.
அவங்க பகவத்கீதை புத்தகத்தை படிச்சதன் மூலமா தான் அவங்க தெரிஞ்சுனாங்க இந்த உடல் வேறுபட்டவர்களா இருக்கும், இந்த உலகமும் வந்து ஒரு மாயினால உண்டாகிற உலகம் அப்படின்ற அந்த கருத்துக்கள் அவங்க அதுல தெரிஞ்சுனாங்க.
In fact, there are even some lines which they use in that book, in that movie, which many devotees have used for years before that, you know, like, haven't you ever thought that there was something wrong with this world? that's the devotees are always saying that. That's a line in that movie. Haven't you ever thought there was something wrong with this world?
And the padathil vandu pathina sila vasanangal ellam varum adhu vandu pathina or problemana or vasanam bhaktargal nadakkiradhu irukke indha maari avanga vandu pesivanga indha ulagathil edho thavara nadakkudhu nu puriyudhu illaya edho thavara nadakkudhu theriyudha appdi solli kekkanga andha maariyana vasanangal indha padathilum upayogapaduthirukanga.
So getting back to the idea of the programmer has to tell the person, there was another movie called The Vanilla Sky, which is based upon the same idea that this person had he had some sort of a disease. So he was part of the, you know, he didn't know, but he made a contract that he would go into a dream state for X number of years until they figured out how to cure his disease. Except that, okay,
Vanilla Sky. Vanilla Sky அப்படின்னு ஒரு திரைப்படம் எடுத்தாங்க. அந்த திரைப்படம் எடுத்ததுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வியாதி வந்துடும். அவன் வந்து அந்த வியாதி வந்த உடனே அவன் வந்து நினைச்சுப்பான், நான் வந்து இந்த வியாதிக்கு என்னன்றது அவன் கண்டறிகிற வரைக்கும், வியாதிக்கு குணத்தை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் ஒரு கனவு உலகத்துல இருப்பேன், கனவு உலகத்துல இந்த காலத்தை கழிப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை கொண்டு இந்த படத்தை எடுத்தாங்க.
So the problem was that something went wrong with the program, and instead of having a dream, he was having a nightmare.
Enache avan vandu ore indha maadhiri oru edho prachana irundha adanal vandu avan oru kanavulathu irukkanra sunnali badhila avan bayapada arambichaanga indha nilava indha avan irukkakoodiya indha vyadhi nilaiya nenachu.
So the people who were monitoring him, the monitoring with the big computer program, they knew that there was something was going wrong with him.
அந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் எல்லாம் வச்சு அவர் வந்து பார்த்துருந்தவங்க வந்து அவங்க வந்து புரிஞ்சுட்டாங்க, ஏதோ இந்த நபர்கிட்ட ஏதோ தப்பா நடந்துருக்கு அப்படின்னு புரிஞ்சுட்டாங்க.
So they were sending people into his dream to try to tell him, you're in a dream, wake up. it's like that, and he was resisting. So they were trying to tell him and he was resisting, because to him this was just reality.
அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு கனவு உலகத்துல போனோம் அப்படின்னு நினைச்சா அவங்க மீதே அந்த கனவு உலகத்திலே அவன் மறைந்து போயிட்டான். அதனால அவங்க சில என்ன பண்ணாங்கன்னா, ஏய் நீ கனவுல இருக்க அப்படின்றது வந்து அவன் அந்த கனவுல இருக்க எழுது அப்படின்ற மாதிரி சொல்ல வச்சான். ஆனா நினைச்சான் எல்லாம் கனவு உலகத்துல இருக்கிறது மாதிரி இருந்தாலும் அதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி நினைச்சுக்க ஆரம்பிச்சான்.
So eventually he figured it out that he, you know, they got through to him after a long time. So that's the whole point in of the Vedic literatures, is to try to wake us up from this dream.
And the madri avan vandu and tharkaligama kanavu irukka mari or sila nanachu namma panjaram kechi pathinga appadina unmaiye na kanavu irukkadha unma appadina mari or romba aalndu poidavanga adukapra pala muyarchigala yerpaduthi avan vandu nee kanavu irukkendradha avan puriya vechanga illa veda nootkalo vandu pathinga appadina adha dhaan velagudhu namma kanavu irukkom kanavu irukkadha yeldukonga.
So in the virtual reality, you can only be told, you can only find out that it's a virtual reality if the programmers, the people who made the program, tell you. Similarly, we can only find out about the reality of this world is if Krishna tells you through his agents.
இப்போ இந்த மாதிரியான இந்த கனவு உலகத்தை ஏற்படுத்தக்கூடிய நபர்கள் நடைபெறுகிறாங்க, கனவு உலகம் ஏற்படுத்த ஒரு விளையாட்டா இருக்கட்டும், கம்ப்யூட்டர் விளையாட்டா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அவங்க வந்து யார் அதை ஏற்படுத்தினாங்களோ அவங்க சொல்லணும், ஏய் நீ கனவு உலகத்துல இருக்க இது வந்து வெறும் விளையாட்டு தான் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு புரிய வரும். அதே மாதிரி நம்ம இப்போ ஒரு கனவு உலகத்துல இருக்கோம் அப்படின்றத பகவான் கிருஷ்ணன் வந்து சொல்றார், அவர் சொல்றார், அல்லது அவர் வந்து அவருடைய பிரதிநிதிகள் மூலமா நம்மளுக்கு விளக்குறார்.
So Krishna puts us into this virtual reality, and then he is trying to get us out of it at the same time, because the whole point is just like that virtual reality which is made by the US military, that virtual reality is made as a therapeutic device.
இப்போ வந்து இந்த பகவான் நம்ம வந்து கனவுலகத்துல வந்து விழுந்துறோம், அந்த கனவுலகத்துல வந்து இதான் நிஜம் நினைச்சிருக்கோம். ஆனா பகவான் கிருஷ்ணன் என்ன பண்றார், நம்மளுக்கு நினைவூட்டுற, நம்மளுக்கு புரிய வைக்கிறார், ஏய் இந்த கனவுலகம் இதுல இருந்து எழுந்துரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எப்படி அந்த ராணுவம் உதாரணத்தை பார்த்தோம், ராணுவ வீரர்கள் வந்து இந்த ராணுவ வீரர்களை வந்து மீட்கிறதுக்கோசரம், அவங்க இருக்கக்கூடிய கட்டுண்ட அவங்க பாதிக்கப்பட்ட நிலையில அவங்க சரி பண்றதுக்கோசரம் இந்த மாதிரியான கனவுலக மாதிரி சூழ்நிலைகளை ஏற்படுத்தி அவங்க சீர்திருத்தம் பண்றதுக்கோசரம் ராணுவ வீரர்கள் பண்றாங்க. அதே மாதிரி பகவான் கிருஷ்ணரும் நம்மளை மீட்கிறதுக்கோசரம் அவர் நம்மளை இந்த கனவுலகத்தை கொண்டு வந்து
விடுறார்.
நம்மளும் வந்து ஒரு வியாதிக்கு உண்ட நிலையில கஷ்டப்பட்டு
இருக்கோம்.
நம்ம நினைக்கிறோம் நம்ம தான் கிருஷ்ணன் அப்படின்னு நினைக்கிறோம்.
That's we're crazy basically speaking.
இது பேரா பைத்தியக்காரனா.
So as soon as Krishna, we liked it in the spiritual world, it was a very nice place.
ஆன்மீக உலகம் ரொம்ப அற்புதமான உலகம், நல்ல இடம், அங்க பிடிச்சதா இருந்தது.
You know, it's described in the Shastra, you know, every word is a song, every step is a dance, all water is nectar. It's beautiful up there. We loved it.
என்ன சொல்லப்பட்டது, ஒரு ஒரு வார்த்தையும் அங்க பாடல் மாதிரி இருக்கும், நம்ம எடுத்து வைக்கிற ஒரு ஒரு அடியும் நடன மாதிரி இருக்கும், அங்க இருக்கக்கூடிய தண்ணீர் கூட அமிர்தம் மாதிரி இருக்கும், அங்க எல்லாமே ரொம்ப பிரமாதமா இருந்தது, நம்மளுக்கும் பிடிச்சதா இருந்தது.
So it's not the spiritual world that we didn't like. Not we didn't, oh, we don't like this, you know, that's not. We liked it. What we didn't like was that why he's at the center. So as soon as Krishna detects that we have this disease, he puts us into a place.
கிருஷ்ணர் வந்து பார்க்கறப்போ உனக்கு இந்த வியாதி வந்துச்சா உடனடியா அவர் வந்து ஒரு ஒரு இந்த ஜடவுல நம்ம போடுறாரு.
It's called the material world.
அதுக்கு பேர் தான் ஜடவுலம்.
So there you want to be the center, you want to be God, you want to be me, I'll put you in a place where you can do that. You can be the controller, you can be the master, you can enjoy, you can be the center.
ஓ உனக்கு வந்து நீ எல்லாத்தையும் கட்டுப்படுத்துற என்ன மாதிரி வருதா சரி நான் வந்து ஒரு இடத்துல ஒரு ஒரு சூழ்நிலையில போடுறேன் ஒரு இடத்துல போடுறேன் நீ அந்த இடத்துல நீயே கட்டுப்பாட்டாளரா இருக்கலாம் நீயே இன்பத்தை அனுபவிக்கக்கூடியவனா இருக்கலாம் எல்லாமே எல்லாத்தையும் நீ கட்டுப்படுத்தக்கூடியவனா இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உனக்கு ஏற்படுத்தி கொடுக்குறேன் அப்படின்னு பகவான் ஏற்படுத்துறேன்.
There's only one problem.
ஆனா ஒரு பிரச்சனை இல்லை.
Everybody else there also thinks the same way.
என்ன பிரச்சனை நீ மட்டும் அந்த மாதிரி நிலவில இல்ல மத்தவங்களும் என்ன நினைச்சாங்க நானும் வந்து
And that's the problem of material life. Everybody thinks they're Krishna. You know, that's the whole, you know, everybody thinks that they're the center, therefore there's, you know, attempting to be dominate over somebody else. You know, then it expands to one society over another society, one country over another country. It's, you know, it's hell.
இந்த மாதிரியான கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன குடும்பத்திலிருந்து ஒரு சமுதாயத்திலிருந்து ஒரு மாநிலத்திலிருந்து ஒரு நாடு அது மாதிரி எல்லாமே போட்டி போட்டுக்கிறாங்க அதனால வந்து வாழ்க்கை வந்து நரக வாழ்க்கை என்ன.
All the miseries of material life are based upon that the idea that we're trying to enjoy.
இந்த பௌதிக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான துன்பங்களுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம இன்பத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம் அதான்.
That we're trying to enjoy in a place which is designed to be miserable.
அதாவது துன்பமே நிறைந்திருக்கக்கூடிய இடத்துல நம்ம இன்பத்தை தேடக்கூடிய அதுக்கப்புறம் இந்த உலகமே ஏற்படுத்தப்பட்டிருக்கு அங்க வந்து நம்ம இன்பத்தை தேட முயற்சி பண்ணிக்கிறோம்.
There's a Darwinianism, there's a counter theory called creation by design.
டார்வினியனுடைய கொள்கை இருக்கு அந்த கொள்கையை வந்து எதிர்த்து இந்த உலகம் ஏற்பட்டது வந்து ஒரு சீரமைப்பின் மூலமாக உலகம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல் அப்படின்ற விஷயத்தை பேசக்கூடிய கொள்கையாளர்கள் இருக்காங்க.
So people who believe in God, they put forward this theory that creation by design.
கடவுள் நம்பிக்கை கொண்டவங்க வந்து அவங்க என்ன சொல்றாங்க இந்த உலகம் தோன்றியது வந்து ஒரு சரியான ஒரு திட்டத்தின் காரணமாக தான் உலகம் தோன்றியிருக்கு அப்படின்னு கருத்து சொல்றாங்க.
Now the Darwinians, the atheists, they say, well, this is not true, it can't be true, nobody designed this world. Because if it was somebody designed this world, then why would they make it so that there's mutations? Why would they make it so that there's disease? If there was a God designing this, why would he make all these imperfections?
அவங்க வந்து இந்த நாஸ்திகவாதிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க சொல்றீங்க கடவுள் தான் எல்லாத்தையும் ஏற்படுத்திருக்காங்க அப்படி கடவுள் ஒருத்தர் ஏற்பாடு செஞ்சிருந்தார் அப்படின்னா ஏன் இவ்வளவு குறைவா குறைகள் இருக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இவ்வளவு வியாதிகள் இருக்கு குறைபாடுகளே இருக்கக்கூடாது.
A good designer wouldn't do that kind of thing. If there was a designer, there wouldn't be these imperfections.
உண்மையிலே இதெல்லாத்தையும் ஏற்படுத்தியவன்னு ஒருத்தர் இருந்தார் அப்படின்னா பக்குவமானவரா இருந்தார்னா அப்ப எப்படி அது மாதிரி குறைகளெல்லாம் அவர் வந்து ஏற்படுத்திருக்கலாம் அதனால உண்மையிலே யாரும் ஏற்படுத்திக்க மாட்டாங்க.
That means that they're assuming what the purpose of the design is.
அப்படியே என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்க வந்து யோசிக்கிறாங்க அவங்களே வந்து கற்பனை பண்ணிக்கிறாங்க இந்த உலகத்தை ஏற்படுத்தியதற்கான உலகம் எதற்கு அது எப்படி ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு யோசிக்கிறாங்க.
Like when the government designs a prison.
இப்போ அரசாங்கம் வந்து ஒரு சிறைச்சாலையை வந்து அமைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க.
Now, how do they design it? Do they design the prison to be a very pleasant place? As soon as the prisoner comes in the prison, he's assigned 6 beautiful ladies to take care of him? And they change every month. You get it's a nice health spa.
அதுக்கப்புறம் வந்து உடல் ஆரோக்கியத்துக்கோசரம் பல விதமான மருத்துவ முகாம்கள் ஏற்படுத்துறாங்களா.
You get the best food.
சிறந்த உணவு கொடுக்குறாங்களா.
Is that the way prisons are designed?
அப்படியே வந்து சிறைச்சாலை ஏற்படுத்திருக்காங்க.
No.
கண்டிப்பா கிடையாது.
Prisons are designed to be unpleasant.
சிறைச்சாலை வந்து துக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை மாதிரி தான் இருக்கு எப்பயுமே.
They're designed to be unpleasant on purpose.
அது வந்து ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்கோசம் தான் அந்த மாதிரி துக்கத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்திருக்காங்க.
So that the person who went to prison realizes that that was a mistake what I did to come here. I shouldn't do that mistake again. Please let me out.
அந்த சிறைச்சாலைக்கு வந்த பிறகு அந்த கைதி வந்து உணர்றான், ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணினாலதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், தயவுசெய்து நான் திருத்திக்கிறேன், என்னை வந்து வெளியில விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்கிறான்.
So it's not that there is no creator, there's no designer of the material world because there's imperfections. It's because there is a creator, that's why there's imperfections.
அதனால இந்த மாதிரியான சில குறைபாடுகள் எல்லாம் இருக்கு, துன்பங்கள் எல்லாம் இருக்குன்றதுனால நம்ம வந்து இந்த உலகத்தை ஏற்படுத்தினது யாருமே கிடையாது சொல்லக்கூடாது. இந்த குறைபாடுகள் எல்லாம் காரணத்தோட தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அந்த காரணத்தோட ஏற்படுத்தக்கூடிய அந்த புத்திசாலத்தை நம்ம இருக்கிறதுனால நம்ம சொல்றோம், இது கண்டிப்பா ஒரு இதை படைத்தவர்னு ஒருத்தர் இருக்க, நம்மளை திருத்தத்துக்கோசம் இந்த ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணப்பட்டிருக்கு.
One time, I think it was like in 1984, something like that, I was giving tours at the Palace of Gold in New Vrindavan. So there was this one Jewish lady who was coming as in the tour.
Jewish mother stands over Penmani and the tour lawala vandanga.
And she said, I don't believe in God. If there was a God, how could he allow the Holocaust?
அதாவது நான் வந்து கடவுள்லாம் வந்து நம்புறது கிடையாது, கடவுள் ஒருத்தர் இருந்தார் அப்படின்னா அப்புறம் அவர் ஏன் வந்து இந்த மாதிரி பெரிய அசம்பாவிதங்கள்லாம் நடந்தது ஏற்படுத்தணும்.
For Indians who don't know what the Holocaust was, during the Second World War, the Holocaust was when the Nazis murdered 6 million Jews.
அதாவது நாசி வந்து இந்த இரண்டாவது போர்க்களத்தில் வந்து 60 லட்சம் ஜூஸ் வந்து அவங்க வந்து கொலை செஞ்சாங்க இந்த போர்க்களத்தில்.
So she said, if there was a God, how could he allow the Holocaust?
So இந்த மாதிரியான கடவுள் இருந்தாருன்னா இந்த மாதிரியான ஒரு பெரிய அசம்பாவிதத்தை எப்படி அவர் ஏற்படுத்தலாம்?
So I said, immediately I said to her, so if your father beats you, this proves that you haven't got a father?
உடனடியே நான் அவர் கேள்வி உடனே அவங்க சொன்ன கேள்வி கேட்டேன், இப்போ உங்க அப்பா உங்களை அடிக்கல, அவங்க அப்பா நல்லா அடிச்சா உங்க அப்பாவே கிடையாது நீங்க சொல்லுவீங்களா?
Because there is a God, that's why there was the Holocaust.
நான் சொன்னேன், கண்டிப்பா கடவுள் இருக்க, கடவுள் இருந்ததுனாலதான் இப்பேற்பட்ட ஒரு பெரிய அசம்பாவிதம் உங்க வாழ்க்கையில் நடந்திருக்கு.
So that's the nature of the material world.
ஜட உலகத்தோட இயற்கை அப்படிதான்.
It's perfectly imperfect. So that we don't want to stay here. That's why Krishna says in the Bhagavad Gita that once leaving this place, one never returns. And Manu describes in the Manu Samhita that when a person becomes a perfected Brahmin, he is able to remember every one of his previous lives. Every one of them.
Manu solrar, eppo oruthan pakkum pakkumana brahmanana maaridano appo avanukku vande avanudaiya mun janmathila oru oru mun janmatha pathina ella nilavarum avanukku theriyum appdi solrar.
And that knowledge, that remembrance is so horrible, so disgusting, so terrible that they just want to leave this world.
And the mun janmathoda ninaivula migavum periya alavula veruppai erpadukkudiyathu, migavum goramaga irukkudiyathu, periya alavula dukkathai erpadukkudiyathu, adhanal avanga indha ulagathil indha vaazhkai nadathakoodadhu solli avanga ulagathil ponanum mudivu pannuvanga.
And that means remembering being a rat, remembering being a cockroach, remembering being eaten by a dog, remembering every life you ever had.
அப்படி என்ன அர்த்தம்னா, நம்ம முன் ஜென்மத்துல நினைவுல இருக்கோம், நம்ம ஒரு ஜென்மத்துல எலியா இருந்தோம், எலியா இருந்து சாப்பிட்டோம், நம்ம வந்து நாய் வந்து நம்மளை கடிச்சது, கர்ப்பம் பூச்சியா இருந்தோம், இதை பத்தி இந்த மாதிரியான ஒரு ஒரு ஜென்மத்தை பத்தி நினைவு முழுமையா இருக்கும், அப்ப நம்மளுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு.
The mind wants to block out all these horrible things.
So the manasu vandu idu madriyana romba goramaga irukkura vishayangala odaniye maraikka muyarchikkonu.
Shortly after, I think it was shortly after Prabhupada left the planet in 77, I was in the Hyderabad temple.
Srila Prabhupada maranda 77 maranda avaranadiya and kodir kaalathula na vandu Hyderabad koyila vasichirundha.
And it was December 28th at 10 o'clock in the morning, 1977. This devotee, I was at the end of the... Has anybody ever, here been, ever been to the Hyderabad temple? So I was standing on one end of the roof, and this devotee was at the other end, and he fell off the roof.
Now, in the...
It's at least 50 or 60 feet high. And we had just paved the ground and he hit the pavement. So I ran down the stairs and I came to him. All the devotees were there. And he had, his jaw was smashed in three places. Blood was coming out of his ears. And there was like a little stream of blood going down the street down and going down the drain. But the police came. The first thing they asked him was, did somebody push you? He said no. He didn't, of course he didn't say that I fell off because I was stupid, but he was doing something he shouldn't have done. At this stage he wasn't feeling any pain. Because he was in shock. So, but I escorted him to the hospital. And we were in an ambulance, and of course the springs in the ambulance were not very good, and every time we hit a bump, he was bouncing. So by this time he was starting to feel the pain. So when we got to the hospital, administrator said, "So, who's going to pay for this?" I only had a few hundred rupees on me because I was going to do the daily shopping for the... I was in charge of the kitchen, so I only had some money to buy some sabji. So I said to them, it says, you better take him, because if you don't take him in about 2 hours, you're going to have a dead Englishman in your lobby. Then you can explain it to the British government. Actually, he was Canadian. He was born in England, but he was a Canadian citizen. So they thought about it for about 5 seconds. They said, okay, we'll take him. So then we brought him into the x-ray room. Now, I saw the x-rays later. He didn't have a piece of bone in his right thigh bigger than a matchstick. So they were manipulating his limbs in different ways so that they could take x-rays. And he was screaming like anything. And when he was screaming, blood was flying across the room. And after a while, I started realizing that I hadn't been breathing for about 10 minutes.
அதுக்கப்புறம் தான் நான் என்னோட நிலைமை எப்படி இருக்குதுன்னு இதெல்லாம் பார்க்கும்போது
And the whole room started spinning because the doctors are used to seeing this. I'm not used to seeing this. So because he had blood coming out of his ears, they thought he had a brain trauma. So standard medical procedure is in such cases you don't give them any type of pain killer. No painkiller is given. Because they're afraid that the person will go into a coma. So, but he didn't know that he had the blood coming out of his ears because his jaw had been pushed through his ears. So they had to do surgery on him because his jaw was broken, half of his teeth they pulled out and they wired his jaw all without any anesthesia. So he was screaming until they wired his jaw. I can remember the whole thing. The next day, when I went, he didn't remember anything. The brain, his mind blocked everything out. But when you achieve that perfection, you will remember all of those incidents and all of the lives you've ever had. Because worse things than that have happened to all of us in all our different lives. And sometimes you might meet somebody who says, "Oh, I don't remember my past life, so I don't believe in it, in reincarnation." And here's a guy who didn't remember what happened to him the day before. But to this day, I can remember everything that happened because it was a, when you see something like that, you don't forget. But he forgot the whole thing. So the point being of that little story is that all of us have experienced things like this in all, you know, when we were a cockroach and somebody stepped on us, or, you know, some animal being eaten by another animal, you know. It's jiva jiva sajivanam. This material world is one that those with four legs are food with those with two legs. You know, those with no legs are food for those with four legs. It's a world of death. I was living in a very beautiful part of the United States in the Smoky Mountains of North Carolina.
North Carolina is a very beautiful part of the United States.
It's very beautiful and peaceful. But if you go outside and you just separate blades of grass, you see some bug is eating another bug. So there's the illusion that it's very peaceful, but ultimately if you just go behind the scenes, you see that there's life and death. And of course, some nights I remember you could hear, it was in the jungle I was living, in the jungle, and You could hear the sounds of some animal screaming as he was being killed and eaten by some other animal.
நான் காடு எல்லாம் கூட வசிச்சிருக்கேன். அப்ப அந்த காடுல இருக்கும்போது காட்டுல இருக்கும்போது ஒரு தடவை நான் ஒரு ராத்திரியில ஒரு சத்தம் கேட்டு சத்தம் கேட்டு அப்ப வந்து பார்த்தா ஒரு ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தால வரம் பண்ணப்படுறது அந்த சத்தத்தை நான் கேட்டிருக்கேன்.
So we have been in all of those bodies.
So நம்ம எல்லாரும் இந்த மாதிரி நம்ம எல்லாருமே பல உடல்ல இருந்திருக்கோம் பின்னாடி.
So then we have to, so in this lifetime, we should take advantage of, you know, Krishna is coming to us, he's trying to wake us up, get out of the, you know, it's a dream, it's a, we're in a very bad dream, and we should leave this place. Srila Prabhupada, he designed the whole morning program that it covers all the bases. Mangal Aarti, worshipping Tulsi Devi, doing Guru Puja, Srimad Bhagavatam class. This is the method. If we just follow this very, you know, and chanting all our rounds, this will get us out of this world.
So Srila Prabhupada is very good. He has created a very good program. He has created a very good Mangal Aarti, Tulsi Puja, அதுக்கப்புறம் ஜபம் செய்யறது, அதுக்கப்புறம் ஸ்ரீபிரபாதருடைய குரு பூஜை, பாகவதம் வகுப்பு, இந்த மாதிரியான இந்த நிகழ்ச்சியை நம்ம வந்து தீவிரமா பயிற்சி பண்ணோம் அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு கண்டிப்பா உதவும். இந்த உலகத்தை விட்டு நம்ம வெளியேறது.
So just like the computer programmer who has to go into the game to tell you that it's a program, Krishna himself comes in and he sends his representatives. So we should listen. We should take advantage. Otherwise, we might be demoted to some other life form in which we can't take advantage.
அதனால இப்ப வந்து எப்படி அந்த விளையாட்டு கம்ப்யூட்டர் விளையாட்டு வந்து இது வந்து கற்பனை உலகத்தில் இருக்கீங்க அப்படின்னு வந்து அந்த கம்ப்யூட்டர் விளையாட்டை ஏற்படுத்தினவரே வந்து சொல்லும்போது தான் நம்மளுக்கு புரியுது. அதே மாதிரி பகவான் கிருஷ்ணர் அவர் வந்து நம்மளுக்கு அறிவுரைகளை கொடுக்கிறார், அவர் வந்து நம்மளுக்கு வந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு எல்லா உபதேசங்களையும் கொடுக்கிறார். அதை நம்ம வந்து தீவிரமா எடுத்து பயிற்சி பண்ணணும். அப்படி நம்ம பயிற்சி பண்ணல அப்படின்னா நம்மளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மனித பிறவியை நம்ம இழந்து கீழ் நோக்கி இருக்கக்கூடிய மிருகமாவோ இல்ல மத்த
person remembers, it's like a flashback, all the sinful activities you've done, not only this lifetime and previous, everything comes like a flash. I mean, can you talk, explain something about that?
Well, I haven't died yet, so I almost died. I came, actually, I can tell you about my own personal experience when I was in that car accident in 2007.
Just translate. Just translate.
Okay.
நான் வந்து கேட்டிருக்கேன், இது மாதிரி மரணம் ஏற்படுற சமயத்துல நம்ம இந்த ஜென்மம் மற்றும் பல ஜென்மங்கள்ல பண்ண பாவ காரியங்கள் எல்லாமே ஒரு ஒரு படம் மாதிரி நம்ம கண்ணு முன்னாடி போகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். அதை பத்தி கொஞ்சம் ஏதாவது சொல்றீங்களான்னு கேட்டேன். இல்ல, என்னால அதை பத்தி பேசுறது விளக்க முடியாது, ஒன்னும் இறந்து போல. ஆனா இருந்தாலும் நான் சொல்றேன், கிட்டத்தட்ட நான் வந்து இறந்து போன ஒரு சூழ்நிலையில இருந்தேன்னா அதை பத்தி நான் சொல்றேன் அப்படிங்கிறது.
I was in a very severe car accident the day before Janmashtami. It was September the 3rd, 2007.
செப்டம்பர் 3rd, 2007 ஜென்மாஷ்டமிக்கு முன்னாடி நான் ஒரு பெரிய கார் விபத்தை நான் மாட்டினேன்.
We hit a wall at 125 kilometers an hour.
125 kilometers per hour கார் போயிருந்தது. அப்ப பெரிய ஒரு சுவர்ல வண்டி இடிச்சிச்சு.
So sometimes when you see these car wrecks, you see this very big mess and all these people are, bloody messes. And or that, I think it was last year that plane crashed in Kathmandu and all those devotees Chapati were killed. So they were probably just in pieces. So I can assure you that they didn't feel any pain.
And the madriyan per vivad nadakumbodhu pathina avanga pathina or ratta ore rastama irukum romba periya asambhavam adu. Pona varsham nenikiren Kathmandu la vande ஒரு ஏரோப்ளைன் வந்து இடிச்சது. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்குநூறா அதுல இருந்து அவங்க அதுல வந்து சின்ன பின்னமா அதுல சோபாத்தீங்கன்னு சில பக்தர்கள் அதுல பிரயாணம் பண்ணியிருந்தாங்க. எல்லாம் வந்து இறந்து போயிட்டாங்க. ரொம்ப அடிபடுது. ஆனா ஒண்ணு அடிச்சு சொல்லுவேன், அவங்க வந்து எந்த விதமான வழியும் அனுபவிக்கலன்னு சொல்லுவேன்.
How can I say that? Because when we hit that wall at 125 kilometers an hour, I don't remember anything. I was knocked unconscious. You know, in your home, if you have electricity, of course, we don't have any electricity here. But in homes where there is electricity, there's a circuit breaker. And the function of the circuit breaker is, if too much electricity comes in, it just shuts off and there's no power.
அதாவது என்ன பாத்தீங்க அப்படின்னா, இப்ப வந்து அந்த சுவிட்ச் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்ப வந்து கரண்ட் வந்து தேவைக்கு அதிகமான அளவுல கரண்ட் வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், அப்படியே வந்து ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். அப்ப வந்து கரண்டே இல்லாம பண்ணி விட்டுரும், கட் பண்ணி விட்டுரும்.
Because if there's too much current, it might burn out some motors, it might cause fire in the house.
ஏன்னா அந்த கரண்ட் அதிகமா வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஏதாவது இயந்திரங்கள் மத்த மெஷின் எல்லாமே வந்து பழுதடைஞ்சு விட்டுரும், உபயோகப்பட்டு போயிடும். அதனால வந்து என்ன பண்ணும், கரண்டை கட் பண்ணி விட்டுரும்.
So the same thing with the nervous system of your body.
அதே மாதிரி நம்ம உடம்பல்ல வந்து நரம்புகள் எல்லாம் அந்த மாதிரி தான் இயங்குது.
It can be overloaded.
அது வந்து பாத்தீங்க அப்படினா அதுக்கு அதிகமான அளவுல தாக்கம் ஏற்பட்டுடுது அப்படினா.
So I was just knocked completely unconscious. I didn't feel anything.
ஏனா பெரிய தாக்கம் ஏற்பட்டதனால உடனடியா நான் வந்து உணர்வற்ற நிலைக்கு போயிட்டேன்.
So
எதுமே நினைவில இல்லை அந்த விபத்துக்கு பிறகு.
So if I would have been lucky, I would have died.
நான் வந்து மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலியா இருந்தேன் அப்படினா நான் இறந்து போயிருக்கணும்.
Without waking up. Because after I woke up, that's when the pain began. Your body can generate so much pain that you're not afraid to die.
உடல் வந்து பெரிய அளவுல வலி ஏற்படுத்தும். அந்த வலி ஏற்பட்டா கூட நம்ம வந்து இறந்து போக மாட்டோம், இறந்து போறதுக்கு பயம் வராது.
I had 12 fractures.
எனக்கு 12 fracture ஏற்பட்டது உடல்ல அந்த விபத்து போது.
Including my back was broken in 8 places.
அது மட்டும் என்னுடைய பின்னாடி என்னுடைய பேக் வந்து பாத்தீங்க அப்படின்னா முதுகெலும்பு 8 இடங்கள் அடிபட்டது, உடஞ்சு போயிருந்தது.
And right through in the spinal cord goes right through the back, of course. So that's a very big nerve where all the pain is felt. So when I regained consciousness, first of all, I didn't know who I was, and I didn't know where I was. Because I had my skull was visible because I hit something with my head, and they thought I had a fractured skull, so maybe that was why I didn't know who I was. But I was very confused because I didn't know where I was. Now most devotees, because we've traveled, sometimes you had the experience that when you wake up someplace, at first you become very disoriented because you don't remember where you are. But after a while you remember that, yeah, now I know where I am, I went to sleep here.
Yeah.
What if you woke up on the side of the road? And you didn't go to sleep on the side of the road. You might be a little bit confused. I was very confused and I didn't know who I was. But I knew one thing. I was in so much pain, I wanted to get out of there.
எனக்கு வந்து தாங்க முடியாத அளவுக்கு வலி, அந்த வலியில அந்த வலி மற்றும் அந்த சூழ்நிலையில எப்படியாவது நான் தப்பிக்கணும் அப்படின்னு நினைச்சேன்.
I knew something was wrong because blood was just pouring everywhere.
ஏதோ தப்பு நடந்திருக்குன்றது மட்டும் எனக்கு புரிஞ்சது, ஏன்னா என் உடம்புல எந்த இடம் ஒரு விடாதான் எல்லா இடத்துல ரத்தம் கொட்டிக்கிட்டே இருக்கு.
I couldn't get up because this shoulder was broken and this hand was broken.
என்னால எழுந்து கூட முடியல, ஏனா இந்த தோல் பட்டையில அடி மற்றும் இந்த கையும் உடைஞ்சு போச்சு.
And then after a few minutes I became blind.
கொஞ்ச நேரத்துக்கு பிறகு எனக்கு குருடனா ஆயிட்டேன்.
Because my eyes were full of blood.
ஏனா என்னோட கண்கள்ல இருந்தெல்லாம் ரத்தம் வந்துது.
Somehow I had my beads were in my hand. Somehow I had my beads in my hand. I had my beads and I was trying to chant.
எப்படியோ ஒரு ஏதோ ஒரு காரணத்தினாலையும் ஏதோ ஒரு நல்ல நேரத்தினாலையும் வந்து என்னோட ஜப மாலை இருந்தது. நான் அப்ப என்ன பண்ணேன், கையை உள்ள விட்டு ஜபம் பண்ண முயற்சி பண்ணேன்.
But it was extremely painful, more painful than I can even describe to you.
என்னால அந்த வலியை உங்களுக்கு விளக்க கூட முடியாது, அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவு வலி இருந்தது.
It felt like somebody was standing on my back and hitting me in the back with a sledgehammer.
எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒருத்தனை வெட்டக்கூடிய அளவுக்கு பெரிய அருவாள் சுத்தி அதை வச்சு பின்னாடி முதுகுல யாராவது அடிச்சா அப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு வெளியை நான் அனுபவிச்சு.
I also had a broken rib.
அது மட்டும் இல்ல, இந்த தண்டு எலும்புகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து உடஞ்சு போயிடுச்சு.
So every time I tried to breathe, of course my rib was broken and all the ribs which are not broken are also attached to your spine.
அது மட்டும் இல்ல, சிலது உடஞ்சு போயிருந்தது, சிலது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து முதுகு எலும்போட தொடர்புடையதா இருந்தது, அதெல்லாம் பயங்கர வலி ஏற்படுத்தியது.
Which was broken, my spine was broken, so every time I was breathing it was indescribable agony.
நான் வந்து பிறகு தண்ணில உடஞ்சு போயிருந்தால ஒரு தடவை நான் வந்து மூச்சு விட்டு மூச்சு எழுக்கணும், மூச்சு எடுக்கும் போதும் சரி மூச்சு விடும் போதும் சரி என்னால அந்த அந்த வெளியை என்னால விளக்க முடியாது, அந்த அளவுக்கு நான் வெளியே அனுபவிச்சேன்.
In that condition you have to be able to chant.
அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில ஜெபம் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டம்.
So somehow or other I was chanting.
எப்படியோ நான் ஜெபம் பண்ணேன் அந்த சமயத்துல.
And it took it took breath, it was like I don't know how I was able to chant because every time I breathed it was just the most agonizing thing I could imagine, and somehow it took more than one breath just to chant one mantra.
அந்த மாதிரியான சூழ்நிலையில நான் வந்து மூச்சு விடும்பொழுது ஒரு மந்திரத்தை சொல்றதுக்கு கஷ்டமா இருந்தது, ஒரு மந்திரத்தை தான் சொன்னேன், அவ்வளவு கஷ்டப்பட்டேன்.
So in that condition the pain was so intense that as I said I was not afraid to die because death is your friend.
அந்த மாதிரியான வலி அனுபவிச்சிருக்கக்கூடிய சூழ்நிலையில நான் வந்து இறந்து போறதுக்கு வந்து நான் வந்து கவலையே படல. அப்ப எனக்கு என்ன எப்படி தோணுது அப்படின்னா, மரணம் தான் என்னோட உண்மையான நண்பன் எனக்கு தோணுது.
Death will take the pain away.
ஏன்னா அப்ப எனக்கு என்ன ஒரே ஒன்று தோணுது, மரணம் மட்டும்தான் என்னோட வழிய வந்து எடுத்துட்டு போகும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது.
But there's another friend.
ஆனா இன்னொரு நண்பரும் இருக்காரு.
In that situation, the holy name is your only friend.
அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில பகவானுடைய திருநாமம் தான் என்னுடைய உண்மையான நண்பர்.
So somehow or other, I was just focusing that I could die at any moment. In fact, the doctor said that I would have been dead in about an hour just from shock and blood loss. So in that condition, the only way you can chant is if you have the mercy of your guru.
அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில பகவான திருநாமத்தை உச்சாரணம் பண்ணணும் அப்படின்னா குருவனுடைய கருணை தேவை.
ஜீவ கோஸ்வாமி was saying that the ability to be able to chant is from serving your guru. He at that time helps you to be able to chant to remember Krishna at the time of death.
ஜீவ கோஸ்வாமி விளக்கிறார், நம்ம குருவுக்கு பண்ற சேவை மூலமாக அவர் வந்து மரணம் ஏற்படுற சமயத்தில் பகவான திருநாமத்தை உச்சாரணம் பண்றதுக்கு உதவுறார்.
But sometimes, in some cases, people die without being able to remember Krishna.
சில சமயங்கள்ல சில சூழ்நிலைகள்ல சில மக்கள் சில பேர் பகவான திருநாமத்தை உச்சாரணம் பண்ணாமையோ இல்ல நினைக்காமயோ இறந்து போறாங்க.
Like those devotees who were in that plane crash or Tamal Krishna. Yeah, he was died instantly.
இப்ப வந்து
அந்த ஏரோப்ளைன்ல பறந்து போயிருந்த பக்தர்கள் மற்றும் தமல் கிருஷ்ண மகாராஜ் அந்த பெரிய விபத்துல ஒரே அந்த கஷணமே அப்படி உடல் விட்டுட்டாங்க.
So what happens to them?
They...
So this was a question that was asked by Ramanujacharya. He asked Varadaraj 6 questions. One question was, what happens if your devotee is not able to remember you at the time of death? So Varadaraj replied, then I will remember him. Because when we think of Krishna, see, bhakti is not a one-way street. When we're thinking of Krishna, Krishna's thinking of us.
பக்தி வந்து ஒரு ஒரு பக்கத்துல பண்ற பயிற்சி கிடையாது. நம்ம வந்து பகவானை பத்தி நினைச்சிருக்கும் பொழுது நம்ம பக்தி பயிற்சி பண்ணும் போது பகவான் நம்மளை பத்தி நினைக்கிறார்.
Krishna says, as they surrender unto me, I reward them accordingly.
Krishna சொல்ற என்னுடைய பக்தன் எந்த அளவுக்கு என்கிட்ட சரணடைஞ்சிருக்கானோ அந்த அளவுக்கு நான் பதில் பகவான் பண்றேன் அப்படிங்கிற.
So as long as you're meditating on Krishna, that means Krishna is meditating on you. It's not that just that we're meditating and he's not doing something. He's also thinking about us. It's like that a story about that Brahmin who stuck his finger in the... when that was happening, Lakshmi Devi saw, you know, Vishnu starting to smile and laugh. He said, "So why are you laughing?" Because the Brahmin was meditating on him. He was meditating on that Brahmin. Said he knew what was happening. So then I'll show you. Then the Vaikuntha airplane brought the Brahmin back. So Krishna is always thinking of his devotee, depending upon how much the devotee is thinking about Krishna.
So, Lakshmi Devi, Vishnu, சிரிக்கிறார். லட்சுமி பாதி கேட்கறாங்க, எதற்கு சிரிக்கிறீங்க நீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப வந்து உங்களுக்கு தெரியும் அந்த சம்பவம், அந்த பிராமணர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவர் சமைச்ச கீரை வந்து பகவானுக்கு வந்து மனதிலேயே அது வந்து அர்ப்பணம் பண்ணணும்னு முயற்சி பண்றாரு. அது அர்ப்பணம் பண்ணாம இருந்தாலும் சூடா இருக்கிறது போது தன்னுடைய விரலை விட்டு பாக்குறாரு. அதை பார்த்து பகவான் பக்தன் பகவானை வந்து தியானம் பண்ண நினைச்சிட்டு இருக்காரு, அதே சமயத்துல பகவானும் தன்னுடைய பக்தனை பத்தி நினைச்சிட்டு இருக்காரு. அதனாலதான் அவர் எதிர்த்து சிரிக்கிறார். அதனாலதான் லட்சுமி தேவி அந்த கேள்வி கேட்கறாங்க, அவரை பார்த்து ஏன் சிரிக்கிறீங்க.
Anyway, I'm sorry I can't answer your question about whether your whole life flashes in front of your memory when you die. I never got to that stage. But we'll all have an opportunity. We'll all have an opportunity. One thing I can tell you though, at the time of death, in most cases, you know, there's only one way to be born, so many interesting ways to die. And none of them pleasant. In some cases, you know, there are a few cases like when my godbrother Nirguna, he was very fortunate. He died in Mayapur. He had a whole choir of devotees around him chanting the holy name. That might not be your case.
If Nirguna, our Anmika Sahodara, he was in Mayapur. அவர் வந்து தன்னுடைய உடலை வந்து விட்டார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சுத்தி நிறைய பக்தர்கள் எல்லாரும் கூட இருந்து பகவான் திருநாமத்தை உச்சாரணம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அதே மாதிரி ஒரு நிலவரம் உங்களுக்கு ஏற்படும் நினைக்காதீங்க.
Like in the case of Tamal Krishna, that lady that was in the back seat, they were just killed in a car accident.
Tamal Krishna மகாராஜ் எடுத்துக்கோங்க, அவர் வந்து பாத்தீங்கன்னா கார் விபத்துல உடனடியா அந்த இடத்திலே அவர் உடலை விட்டார்.
Or there's the case of my god brother. Everybody must have heard that tape where Srila Prabhupada's chanting japa. And he says to the devotee, sit up straight. Right? That devotee's name was Manasatita. He was an Italian devotee.
Sit properly. அந்த வந்து ஒரு மானச தீர்த்தா அப்படின்னு ஒரு இட்டாலியன் நாட்டை சேர்ந்த ஒரு பக்தர் அவரை பார்த்து அந்த அறிவுரையை கொடுத்தாச்சு.
So when I was in Italy about 10 years ago, they told me how he died.
10 varsha kadina Italyil irunga Italyil irundapodu appa anga irundha bhaktargal kitta sonnanga eppadi andha manasu theertha avara udala vittar appadina.
So he was walking on the road.
Avaru on the road la nadandhu poyirundha.
He got hit by a car.
Avaru oru car la adichiruchu.
And they're putting together what must have happened because nobody was there, but they're assuming this is what happened, that the driver of the car stopped the car and came to see manasu theertha.
அவருடைய கால அடிச்சிருச்சு, கார் அடிச்சதுன்னா அந்த டிரைவர் வந்து மானச தீர்த்த பாக்கிறதுக்கு வந்து அந்த பக்கத்துல யாரும் அடிபடுதோ அப்படின்னு.
He figured that he was dead.
அவர் வந்து கண்டுபிடிச்சாரோ இறந்து போயிட்டார் அப்படின்றது
புரியல. Drag them off the road.
அவர் வந்து ரோட்ல வந்து இழுத்துட்டு போன இழுத்து ஒரு பக்கம் ரோட ஒரு பக்கத்துக்கு இழுத்துட்டு போனாங்க.
So nobody could see him.
வேற யாரும் பார்க்க மாட்டாங்கன்ற கோசம்.
And drove away.
அவர் பிடிச்சி இழுத்து ரோடோடைய பக்கமா தூக்கி போட்டு அவன் வண்டி ஓட்டிட்டு
போயிட்டான் டிரைவர். பட் மானச தீர்த்தா
ஆனா மானச தீர்த்தா உண்மையிலே இறந்து போல.
At that time he wasn't dead.
அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அவர் இறந்து போல.
When they found his body, it was evident that before he died, he was struggling with animals who were trying to attack him.
அவர் வந்து அதுக்கப்புறம் வந்து என்ன புரிஞ்சான் அப்படின்னா அவன் இறந்து போறதுக்கு முன்னாடி சில மிருகங்கள்லாம் அவரை தாக்க வந்து அப்ப வந்து அதை எதிர்த்து அவர் போராடின மாதிரி சில அறிகுறிகள் எல்லாம் பார்த்தாங்க அவர்கிட்ட.
So that's how he died.
அப்படிதான் அவர் இறந்தார்.
It was, you know, so death will happen to all of us and in most cases it's not going to be pleasant.
மரணம்ன்றது நம்ம எல்லாரும் சந்திக்க தான் போறோம். பல சூழ்நிலைகள்ல அது வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்து ரொம்ப இன்பத்தை தரக்கூடியதா இருக்க போறது.
So we should practice chanting the holy name now because at that time of death, you know, I didn't know who I was, I didn't know where I was in more pain than I could even imagine. I was a broken bag covered in blood, I couldn't move, I couldn't breathe, and in that condition, I had to chant.
So, we have to chant. என்ன நடக்கும் என்ன ஏற்படும் நமக்கு தெரியாது. எனக்கு என்னோட விபத்து ஏற்பட்ட சமயத்துல என்னுடைய உடல்ல மிகப்பெரிய அடிபட்டு இருந்தது. எங்க பார்த்தாலும் ரத்த காயம், என்னுடைய உடல் வந்து ஒரு பையில போட்ட ஒரு பைக்குள்ள எல்லாத்தையும் தூக்கி போட்ட மாதிரியான அந்த சூழ்நிலை தான் உடல் அப்படிதான் இருந்தது. அந்த மாதிரியான ஒரு பயங்கர வலியை தரக்கூடிய இக்கட்டான சூழ்நிலையில பகவானோட திருநாமத்தை சொல்றது ரொம்ப கஷ்டம்.
See, if I had died, I would have been lucky. I was in the holy dham. I was chanting the best japa I ever chanted. But I didn't die. I still have to die in this lifetime. So, no. If I'd have been lucky, I would have died, and yet I still have to die.
Now, this is all I have to do now. I have to die in the river. I have to die in the river. I have to die in the river. I have to die in the river.
So, anyway, so take this, take your sadhana very seriously and specifically practice chanting the holy name because you're going to be tested.
அதனால நான் வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா நீங்க வந்து தயவுசெய்து உங்களுடைய சாதன பக்தியை தீவிரமா பயிற்சி பண்ணுங்க, நல்லா ஜபம் பண்ணுங்க. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் அந்த சோதனை காலம்ன்றது வரப்போகுது. கண்டிப்பா நம்மளுக்கு அந்த தேர்வு வரும்.
Okay, anything else?
வேற ஏதாவது கேள்வி?
Nowadays, like nowadays we hear a lot about this law of attraction and NLP programs, NLP programs, so kind of attracting goodness or like those things, a lot of advertisement courses are going on that area. So how far this is like a kind of karmic reaction can be twisted by this, or like can you explain this?
Can you repeat the question? We are hearing more about things like NLP program, and that's NLP means neuro-linguistic programming.
Yeah,
and the law of attraction.
Law of attraction kind of things. And
the law of attraction means trying to attract wealth to us. What is new about this?
Health, happiness.
So what's new about this?
So,
people have been doing that. They've been people have been wanting this for millions of years. It's the struggle of material existence.
Yeah, but the question is, does it twist our material, our karmic reactions, or it's the same?
It's all material. They're trying to attract health. What is it? What have you said which is not material? Health, wealth, love. It's all things which are happening in this material world. It's just, it's a complex, you know, a more subtle form of acquiring material pleasure, sense gratification. So what's new about that?
That's fine for me. The thing is, like the law, according to our karmic reactions,
yeah,
it is health, wealth, and happiness.
So?
But with this practice, does the effects, does the action, reactions of our karma?
No, why? It's material. How is something material going to change? It's material. Only something spiritual can nullify your karmic reactions. But something material only makes it more complicated. Because even if you do, even from the Vedic point of view, if you do something and get pious results, that's still material. It still binds you to the cycle of birth and death. From our point of view, for someone who wants to leave the material world, even punya karma is not good. Because we don't want to stay here. It binds us.
So it influences the reaction.
Hmm?
So it influences the reactions. Right?
Yeah, it gets us more. The whole thing, this law of attraction, is we're trying to attract material pleasure, happiness. So it just binds us more into the material world. What's the benefit of that? There's no benefit. Huh?
But it influences.
Influences what?
It's
just because you're becoming more implicated in karmic reactions.
Yeah.
It's a more implication of karmic reactions. Getting you more entangled into the program. No, we don't want to get more. We want to get out of the material world, not get more deeply involved in it. It's just another program for how to get material sense gratification. Nothing more. Yes.
கேள்வி என்ன அப்படின்னா, இப்ப வந்து சில நவீன வழிமுறைகள் மூலமா அதிகமான பணம் சம்பாதிக்கிறது மற்றும் அதிக நல்ல உடல் ஆரோக்கியம் மற்றும் இது மாதிரி நல்ல வலிமை, அது மாதிரியான சில செயல்பாடு சில வழிமுறைகள்லாம் இருக்கு. இது இந்த வழிமுறைகள் மூலமா நம்மளுடைய கர்மா வந்து பாதிப்படையுமா? அதனால வந்து நம்மளுடைய ஏற்படக்கூடிய விளைவுகள் வந்து ஒன்னு உயர்வு கருவமா இல்ல தாழ்வு கருவமா, அந்த மாதிரி தாக்கம் இருக்குமா அப்படின்ற மாதிரி கேள்வி. இப்ப விளக்கின எந்த விதமான செயற்கையான வழிமுறை, எந்த வழிமுறை நம்மளுடைய கர்மாவை வந்து அதிகரிக்கக்கூடியதாக வந்து கர்மாவை அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்கலாம், இல்லை குறைக்கக்கூடியதாகவும் இருக்கலாம். ஆனால் அது எல்லாமே பௌதிகமானது, பௌதிக உலகத்தோட தொடர்புடையது. அதனால வந்து அது வந்து எந்த விதமான பெரிய மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்தாது. ஏன்னா அது பௌதிக தளத்தில் இருக்கக்கூடியது. நம்ம வாழ்க்கையில நம்ம கர்ம வினையிலேருந்து நம்ம விடுபடுறதுக்கு, அதுலேருந்து நம்ம வந்து விடுதலை பெறதுக்கு வழிமுறை வந்து ஆன்மீக பயிற்சி பண்றதன் மூலமா தான் நம்ம இதுலாம் விடுபட முடியும். அதனால அதுலதான் நம்மளுடைய கவனத்தை செலுத்தணும். இந்த எல்லா விதமான பௌதிக வழிமுறையை கையாண்டு நம்ம வந்து அதிகமான பௌதிக சௌரியத்தை வந்து வளர்த்துக்கிறது வந்து புத்திசாலித்தனமானது கிடையாது. நம்ம பக்தியில் ஈடுபட்டுருந்தோம் சிறந்தது அப்படின்றது ரொம்ப
வருகிறேன்.
Prabhu, when we discuss of scientific theories, then we always have assumptions based on which we try to explain and understand theories.
Yeah.
Now, similarly, when we understand spiritual aspects, a lot of aspects we discuss and try to understand.
Mm-hmm.
Now, here also we have an assumption that the shastras are true and correct.
Mm-hmm.
Now, in both aspects, we have to have an assumption.
Well, these are your axiomatic systems.
Mm-hmm.
So they have... Their axiomatic systems are based on... Okay, we have different sets of axiomatic systems, yes.
So, I was trying to... The question is, now we have assumptions in both the cases.
Mm-hmm.
How do we... Which assumption is correct and how do we decide on that?
So, your question is, both in science and in spiritual life, there are assumptions. Axiomatic system. So this has to do with the concept of pramana. Pramana means what is, you know, in it's called, translated into English as epistemology, sources of knowledge. So sources of knowledge, epistemology, pramana can be divided roughly into three categories. Pratyaksha, which means empirical knowledge. Anumana, inference, and then shabda, hearing. So, if we're going to do empirical knowledge, that depends upon our sense perceptions, our ability to measure things. So because we are limited, we have many defects. We have imperfect sense perception. We have a tendency to make mistakes. We suffer from illusion. And we have a cheating propensity. So therefore, any type of gathering of information based upon these things is going to be imperfect. You know, if our empirical knowledge is based upon our sense perception, then it's naturally, since our senses are imperfect, we're going to make mistakes in our sense perception, right? So we get finer instruments, but then we still have to put our senses to those instruments. So that's going to be imperfect right there. And if our knowledge is based upon inference, then we make mistakes. You know, where there's smoke, there's fire. There's smoke on that hill, therefore there's fire. But it might not be fire. It could just be a lot of dust. It could be something else. But that's inference. We make mistakes. So shabda, then comes shabda. When you go to university, you go to college because you hear, right? The professor is going to say something to you, and you hopefully that you will learn something. But there are also people who make mistakes. So that's why the highest, if we're going to hear from somebody, we want to hear shabda brahman. We want to hear knowledge from the man who made the program, Krishna. He designed the material world. And he also designed, he explains in the Vedas how, you want to stay in the material world, this is how you properly enjoy in the material world, you know, in the karma kanda section. And now if you want to get out of the material world, this is the other program. But he designed the whole program. He created all our bodies. He knows everything about it. He's perfect. He knows, you know, what is happening. So we accept that. So how do we know it's true? So how do you know, if you go in a chemistry class, that the professor says, you know, you take two hydrogen atoms and you take an oxygen atom, these two gases, you put them together and you're going to get water. Now why should I believe that? How is gas going to turn into water? It doesn't make any sense. Well, then that's why they have chemistry. There's only chemistry theory, there's also chemistry laboratory. You go into the laboratory and you experiment. You do the same experiments previous chemists have done. And sure enough, when you mix oxygen and hydrogen together, you get water. But you had to have enough faith that you're going to try the experiment. Right? And then, not that, who believes this stuff? You know, it's fairy tales. No, you go in and you have to have enough faith to at least do the experiment. And all the other students, they did the experiment and they got it. So if you don't get water, it means, well, you must have done the experiment wrong. Because everybody else who tried it, they got it right. So you have to go back and figure out what you did wrong, and then you get it. You know, you also get water. So similarly, there's a whole system of protocols, you know, which is, you know, like in the Bhakti Rasamrita Sindhu, a whole system of protocols. If you follow these protocols, then you will get the result. As Krishna says in the third chapter of the Bhagavad Gita, many millions of souls have tried this process and achieved perfection. So there are previous students who went to the lab, the laboratory of the heart. You know, the laboratory is in the heart. Because that's who's, you know, because we're who's doing the experiment. When we try these things, then we see there's a change of heart. There's a change of consciousness. You know, anybody who's chanting 16 rounds a day, it has an effect, which is noticeable. Isn't it? And you can tell for yourself. It's like, as Srila Prabhupada explains, you know, if you eat a meal, you don't need a certificate from somebody else that you're not hungry anymore. You know for yourself that you're not hungry. You don't need somebody to tell you. So it's by following the protocols of persons who have done the experiment before. You follow those protocols in the same way that other people have done it, and you will get those results. Not a question of blind faith. It's a science. Unlike any science, there's theory and there's a laboratory. And if you follow the proper protocols, you'll get the result. But if you go, you know, in a chemistry lab, you know, you take the spatula and if you don't clean the spatula, and it's got some traces of a chemical that was dipped in before, and you dip it in a new chemical, you've contaminated the whole thing, and you're not going to get the result because you didn't purify your instruments. So there's a whole protocol of how you do an experiment. So the same thing in spiritual life. That's why it's called this. Srila Prabhupada never called it religion. He called it the science of Krishna consciousness. He refused to use this term religion. It's a science. Is that too much?
பிரத்யட்சமா பாக்குறது எல்லாமே உண்மையாகாது, அதனால அது சரி கிடையாது. அதற்கு பிறகு இது வந்து இப்படி இருக்கலாம், இது அப்படி இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம் சொல்லி பல விதமான விளக்கங்களை வந்து ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து கொடுக்குறோம். அது வந்து இந்த அனுமானம் தான், அந்த அனுமானமும் வந்து உண்மையா இருக்கு. அதனால அந்த சப்தம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா வந்து மேலிடத்துல இருந்து கேட்கறோம். கேட்கும் பொழுது அவங்க சொல்றது ஏற்ற அளவு ஏற்றது நம்ம அதை பயிற்சி பண்ணும்போது உண்மை என்னன்றது நமக்கு முழுமையா தெரிய வருது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஞ்ஞானி கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப வந்து ஹைட்ரஜன் இருக்கு, அப்புறம் ஆக்சிஜன் இருக்கு. இந்த ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் ஒரு குறிப்பிட்ட அளவுல கலந்தா தண்ணி கிடைக்கும் அப்படின்றது வந்து இந்த கெமிஸ்ட்ரி விஞ்ஞான வகுப்புல ஒருத்தர் வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஒரு மாணவன் சொல்றான், என்னங்க அதெல்லாம் எப்படி ஹைட்ரஜன் ஆக்சிஜன், இதுவோ இது வந்து கேஸா இருக்கு, காத்தா இருக்கு, அது வந்து தண்ணி, எப்படி காசு வந்து தண்ணியா மாதிரிதான் நடக்கவே நடக்காது. ஆனா இதுக்கு முன்னாடி பல விஞ்ஞானிகள் இந்த ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் கலந்துருக்காங்க, கலந்து அவங்க வந்து தண்ணியை உருவாக்கியிருக்காங்க. அப்ப அவங்க சொல்ற விஷயத்த அங்க வந்து இந்த ரசாயன அறை இருக்கு, இந்த ரசாயன அறையில நம்ம போயிட்டு அடிப்படை நம்பிக்கை இருக்கணும். இது ரெண்டுத்தையும் இப்படி கலந்து சொல்ற மாதிரி கலந்தா தண்ணி வரும் நம்பிக்கை இருக்கணும். அந்த மாதிரி கலந்த போது தண்ணி வரதை நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி ஆன்மீக வாழ்க்கையிலையும் வேதத்தை அடிப்படை கொண்ட வாழ்க்கையிலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பக்தி சாம்பிர சிந்துல சொல்லப்பட்டிருக்கு என்ன மாதிரியான காரியங்களை நம்ம பண்ணணும், எதாவது நம்ம பண்ணக்கூடாது. அந்த மேற்கோள்கள் பிரகாரம், சாஸ்திரங்கள் கொடுத்தல்கள் பிரகாரம் நம்ம வந்து அதை நம்பிக்கை அடிப்படை நம்பிக்கையை கொண்டு பயிற்சி பண்ணோம் அப்படின்னா இதற்கான பின் விளைவுகள் ஏற்படும், சரியான விளைவுகள் நம்ம சந்திப்போம். அந்த அடிப்படை நம்பிக்கை தேவை. ஆனா கண்மூடித்தனமான நம்பிக்கை கிடையாது, அங்கீகாரம் பெற்ற சில விஷயங்கள் நம்ம ஏற்றுந்து நம்ம பயிற்சி பண்றோம். அதே மாதிரி இந்த விஞ்ஞானிகள் வந்து என்ன பண்றாங்க, அவங்க வந்து இது மாதிரி ரசாயனத்தை கலக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட கருவியை உபயோகப்படுத்தணும், அந்த கருவி பழுது அடைஞ்சிருக்க கூடாது, இல்ல அந்த கருவியை வந்து வேற ஒரு ரசாயனத்தோட கலந்துட்டு அதே அதை கழுவாம அதை சுத்தப்படுத்தாம அதே கருவியை உபயோகப்படுத்தி வேற ஒரு ரசாயனத்தை கலந்தா சரியான முடிவு வராது. அதே மாதிரி நம்ம சரியான ஒரு மனப்பான்மை இல்லாம நம்ம கல்பனை அடைந்த மனப்பான்மையை நம்ம எதையாவது பயிற்சி பண்ணி எனக்கு முடிவு வரல வரலன்னு சொன்னா முடிவு வராது. அதனால ஒரு விஞ்ஞான பூர்வமான வழிமுறை இது, எப்படி கொடுக்கப்பட்டிருக்கோ அடிப்படை நம்பிக்கையோட நம்ம சரிவர பயிற்சி பண்ணோம் அப்படின்னா நம்ம இலக்கு அடைவோம். ஸ்ரீல பிரபுபாத பல முறை சொல்வார், இந்த கிருஷ்ண பக்தியானது ஒரு மூடத்தனமான நம்பிக்கை கிடையாது, கண்மூடித்தனமான மதம் கூட நிறைய சொல்ல மாட்டேன், இது விஞ்ஞான பூர்வமான வழிமுறை அப்படின்னு சொல்லி பிரபுபாத சொல்வார். அதனால இந்த பக்தியை பயிற்சி பண்றது கூட விஞ்ஞானபூர்வமான வழிமுறை, நம்ம தீவிரமா எடுத்து உள்ளது உள்ளபடி பயிற்சி பண்ணி நம்ம அதை பண்ணோம் அப்படின்னா உண்மையான இலக்கிய பாடு. அதுதான்
சொன்னேன்.
Question is, even some exalted devotees also sometimes how they can meet up with accidents and issues, some unconventional way how this can happen for a
why not? Because the question is, how is it that devotees can die in apparently inauspicious ways?
கேள்வி என்ன அப்படின்னா, எப்படி வந்து ஒரு அமங்கலமான ஒரு சூழ்நிலை மாதிரி இருக்கக்கூடிய இதுல வந்து ஒரு பெரிய உயர்ந்த பக்தர்கள் கூட எப்படி அது மாதிரி இறந்து போலாம்?
This is the nature of the material world. You know, Abhimanyu was murdered. The five sons of Draupadi were killed in their sleep.
Abhimanyu வந்து கொலை செஞ்சாங்க எல்லாரும். ரொம்ப மோசமான கொலை செஞ்சாங்க. பாண்டவர்களுடைய ஐந்து பசங்க அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க தூங்கிட்டு இருக்கும் போது அவங்க வந்து கொலை பண்ணாங்க.
This is the nature of the material world. It's a messy place. Jesus Christ was crucified on the cross. You know, Prahlad, his father was trying to murder him. Fortunately, he wasn't killed. But this is just the nature of this material world. It's not a nice place. Sometimes people, you know, think, I remember there's one devotee, one of my godbrothers, he was the head of the Gurukul in Los Angeles.
So,
his son was playing, you know, there was a big rock. And his son was playing, and somehow the rock moved, and the rock went over him, and it squished his head. So the parents thought, you know, how can this happen? Our son is a devotee. You know, how could Krishna let this happen? And they lost their faith, and they left.
என்னாச்சு அவங்க வந்து அந்த பெற்றோர்கள் அந்த குழந்தைக்கு நடந்த அசம்பாவிதத்தை பார்த்த உடனே அவங்க வந்து நாங்களும் பக்தர்கள், எனக்கு குழந்தையும் வந்து பக்தன், எப்படி கிருஷ்ணன் இந்த மாதிரி வந்து ஒன்று ஏற்படுத்தலாம் அப்படின்னு கேள்வி கேட்டு அவங்க குறுகிய நேரத்திலேயே காலத்திலே பக்தி மேல இருந்த நம்பிக்கையும் கிருஷ்ணன் மேல நம்பிக்கையை விட்டு அவங்க பக்தி பாடம் விட்டு போயிட்டாங்க.
So we shouldn't be surprised that people die in so many different ways. When you were born, a good astrologer can say how you're going to die when you're still in your diapers. With your birth was decided how you were going to die. So it's not how you die, it's what happens in between that's important. So just like when in the song of the Avanti Brahmana in the 11th canto, chapter 23,
அவந்தி பிராமணருடைய அவருடைய பாடல்கள் ஸ்ரீமத் பாகவதத்தில் 11வது காண்டம் 23வது அத்தியாயத்தில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா,
in the introduction of it, Bhakti Siddhanta Saraswati says that as soon as a person takes to spiritual life, his path is strewn with thorns.
அதனுடைய அறிமுகத்தில் வந்து ஸ்ரீ பக்திவேந்த சாஸ்திரி டாக்டர் வந்து சொல்றார், அவன் வந்து அவனுடைய ஆன்மீக வாழ்க்கையை தொடர ஆரம்பிச்ச உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து முள்ளெல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பாதையாட்டம் ஆரம்பத்தில் அப்படி இருக்கும் அப்படின்னு
சொல்லி. So Krishna is testing the devotee. So you really want to get out? Here are some tests.
Krishna என்ன பண்றாரு, தன்னுடைய பக்தனை சோதிக்கிறார். ஓ, உனக்கு நீ இந்த பௌதிக உலகத்துக்கு வெளியில வரணும்னு நினைக்கிறியா? இந்தா உனக்கு முதல்ல ஒரு தேர்வு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தேர்வு ஆரம்பிக்கிறார்.
And these tests, Krishna is not creating them. He's just giving you your own karma.
Krishna என்ன பண்றாருன்னா, அவர் வந்து புதுசா உங்களுக்கு தேர்வு கொடுக்கிறது இல்லை, நம்மளுடைய சொந்த கர்மாவையே அடிப்படையா கொண்டு ஏற்படுத்துறாரு.
So sometimes, you know, when if all of our arabdha karma is destroyed and there's a remnant of our karma, we just simply have to tolerate it, whatever it may be.
நம்மளுடைய ஆரப்த கர்மா எல்லாமே வந்து முடிஞ்சடைஞ்சா கூட சில அந்த மீதி இருக்கக்கூடியது வந்து நம்ம வந்து அதை வந்து நம்ம சகிச்சுக்கணும், பொறுமையா இருக்கணும், சகிப்பு தன்மையை வளர்த்துக்கணும்.
And as it says in the memo, when I first saw the Bhagavad Gita as it is, the cover, I remember seeing that one picture. To those who are wise, they lament neither for the living nor the dead, because they know it's the soul. That's the whole purpose of this chapter we're discussing. You're not the body, you are the soul. It doesn't matter what happens to the body.
மடிய போற உடலை கண்டு அவன் வந்து எந்த விதமான கலங்கமும் ஏற்படுறது கிடையாது அவனுக்கு அப்படின்றத பார்த்தேன். அதுதான் இந்த அத்தியாயம் முழுக்க நம்ம அதான் பார்த்துட்டு இருக்கோம், அதான் நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்றோம். ஆத்மாவை பொறுத்த வரைக்கும் ஆத்மான்ற தளத்துலன்னு பார்க்கும்போது நம்ம உடல் வந்து எப்படி மடிய போறது என்ன போறது நம்ம கவலைப்படணும். நம்ம விஷயம் என்ன, நம்ம ஆத்மால இருந்து வேறுபட்டவர்கள்.
The whole purpose of this chapter is that you know that Maharaj the Jada Bhatt is explaining to them, I'm not this body, so who cares what how this body dies.
In the adhyayathinudaiya kurikole paathinga appadina jadavaradar vandu raguvaradarku velakettirukkar na inda udal kedaiyadhu na aathma udal la veru pettavan enna indha udal eppadi madiya podu endra pathi enakku oru kavalai kedaiyadhu adha pathi nam endha kavala padanum.
If you get out of the car and I throw a grenade into the car and I blow up your car, does it affect you?
நீங்க ஒரு கார்ல இருக்கீங்க, அந்த கார்ல நீங்க வெளியில வந்துட்டீங்க, அந்த கார்ல இருந்து ஒரு பெரிய வெடிகுண்டு நான் தூக்கி போடுறேன், அந்த காரை சின்ன பின்னா உடஞ்சி போகுது, அந்த கார் உடஞ்சி போனதுனால நீங்க வந்து பாதிப்படைக்கணும், உங்களுக்கு தான் பாதிப்பு இருக்கு அந்த கார் உடஞ்சதுனால.
I'm a devotee. How could my car be blown up in such an inauspicious way?
நான் பக்தன், எப்படி என்னோட கார் இது மாதிரி ஒரு அமங்கலமான ஒரு சூழ்நிலையில உடையலாம்?
But you're not the car, you're the driver, you have another car. Mm-hmm. It doesn't matter what happens to you. If you're not the body, then who cares how that body is destroyed? It will be destroyed one way or the other. What's the difference?
நீங்க வந்து அந்த கார் கிடையாது, இந்த கார் ஏனா அடுத்து வேற ஒரு காருக்கு போகுது, அதனால வந்து எதுக்கு நம்ம அதை பத்தி கவலைப்படணும்? ஏன் இந்த அதே மாதிரி இந்த உடல் தான் வேற ஒரு உடல், அதை பத்தி நம்ம கவலைப்படுறதுக்கு தேவையில்லை. எப்படி அந்த கார் வந்து இடிஞ்சு போச்சு, எப்படி உடஞ்சு போச்சு, அதை பத்தி நம்ம ஆராய்ச்சிக்கணும்னு அவசியம் இல்லை.
Because if you're not that body, it doesn't matter. So we shouldn't get overly, because that means we become bodily conscious. We think that somehow the way our body is functioning relates to our spiritual life, but that's not a fact.
நம்ம உடல் உடலோட நம்ம தொடர்ந்து வேலை ஏறிக்கிறதுனால நம்ம வந்து எல்லாத்தையும் உடலோட அடையாளம் கண்டுக்கணும்ன்றது தேவையில்லை.
When at one point Ramanujacharya was they were going to, the Krimikanti Cholaraj wanted to convert Ramanujacharya into a Shaivite.
Ramanujacharya vandu ondra Chola Rajan oru thara avan vandu enna mudi pannana idhaiy oru Shaiva siddhanta pinpatra kodira namu maathiranum appdi
solla. So he sent soldiers to capture him and bring him to the capital.
அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா அவருடைய சிப்பாய்கள் எல்லாம் அனுப்பிச்சு அவர் எப்படியாவது அவருடைய நாட்டுக்கு கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணார்.
So Mahapurna and Kuresha, they told Ramanuja, you go, and he ended up going to Melkote, and they disguised themselves. One of them took a disguise as Ramanuja, and the other one took the disguise of his servant. And they went to see Cholaraj.
அவர் என்ன பண்ணாரு மகாபூர்ண மற்றும் குரேஷர் கூறத்தருவாங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா ராமானுஜர் சொன்னாங்க நீங்க தப்பிச்சு போயிடுங்க, நீங்க கலந்து போயிடுங்க. ராமானுஜர் வந்து மேல்கோட்டைக்கு போயிட்டு இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க, ஒருத்தர் வந்து ராமானுஜர் கூறத்தருவா ராமானுஜர் மாதிரி பேச போயிருந்தார், மகாபூர்ண வந்து அவருடைய சேவகராட்டம் பேச போயிருந்த இவங்க போனாங்க இந்த சோழராஜன் சந்திக்க.
So when they were in the court, the king said, you should convert to Shaivism, you renounce Vishnu and you take up the worship of Lord Shiva.
அவங்க வந்து அந்த சபையில இருக்கும்போது அப்ப வந்து அந்த ராஜா சொன்னார், பாருங்க நீங்க வைஷ்ணவத்தை பின்பற்றதை நிறுத்திட்டு சைவ சித்தாந்தத்தை பின்பற்ற ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி கட்டளையிட்டார்.
So I think it was Kuresha, he made a joke. There was a word in Tamil which is a synonym for Shiva and it's also a synonym for a measure of weight. And he says, how can I worship Shiva as the supreme when a tola is more than a Shiva? And he made a joke like this and he just laughed it off.
So apa vandu Kureshar vandu enna panna appadina vandu elanama sonnar avaru vandu sonnar Shiva endradhu vandu adukku vandu innoru artham irukku adu vandu alava korikka koodiyathu alavula vandu paathinga romba chinna alava irukka koodiyathu.
So then Cholaraj said, I should kill you, but because when you were younger, you saved my sister from the Brahma Rakshasa, I'm not going to kill you. Instead, I'll just pull your eyes out.
So Ramana said, சின்ன பையனா இருக்கும்போது அவர் வந்து அந்த சோழராஜனுடைய சகோதரி வந்து பிரம்ம ராட்ச தாக்கப்பட்டது காப்பாத்தினார். அதனால வந்து ராஜா சொன்னார், நீ கேள்வி பண்ணதுக்கு உன்னை கொலை பண்ணணும், நீங்க பண்ண உதவினால நான் உன கொலை பண்ணல, ஆனா உன்னுடைய கண்ணை நான் புடுங்க போறேன் அப்படி சொல்லி சொன்னேன்.
And I'm not sure which one. I think he pulled out the eyes of Mahapurna, and then Kuresha said, after seeing a sinful person like you, he pulled out his own eyes. He pulled his own eyes out. So both of them had their eyes pulled out. One did it to himself, the other one had it done by the king.
Mahapurna, Mahapurna's kanna mudhalla pudingiravar. Pinna kore kore thara paathu sonnar, ipdi patta or paai nee indha maariyana or kaariyam pannuvona paathale paavam, adhaal en kanna naane pudingiren solli avaroda kanna avar pudingin.
So Mahapurna, so Kuresha survived but remained blind, but Mahapurna died. So before he died, I think his daughter was there, and he was making the point, because they were saying, we should bring you to the holy place, you know, you should die in the holy place. He says, no, that's a misconception, that if you die in the holy place, even though you were sinful your whole life, I'm going to die here in this way to show that it doesn't matter where you die and how you die, as long as you're in good consciousness. He said, not that because here's a person who died having his eyes plucked out of his head.
மகாபூர்ணர் வந்து இறந்து போயிட்டார். அதுக்கு பிறகு இங்க வந்து குரேஷர் வந்து அவங்களுடைய மகள் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு நல்ல தாமம், ஒரு நல்ல புண்ணிய ஸ்தலத்துக்கு போயிடலாம், அங்க போய் நீங்க உடல் அப்படின்னா நல்லது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப வந்து அவர் சொல்ற விளக்கினர், இல்ல இல்ல, நம்ம வந்து ஒரு புண்ணிய இடத்துல தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நம்மளுடைய உணர்வு எந்த இடத்துல இருந்தாலும் சரியா இருந்தா அதுவே போறோம் அப்படின்ற மாதிரி அவர் விளக்கினார்.
His point was that some people take it cheaply, that they live, you know, very loose lives, and but let me go and my last days I'll spend in the holy dham and that's it, I don't have to do anything else.
ஏனா அவர் என்ன விஷயத்தை விளக்கினார் அப்படின்னா, நிறைய பேர் நினைச்சுக்காங்க என் வாழ்க்கை முழுக்க என்ன வேணா எப்படி வேணா என்ன வேணா பண்ணிப்பேன், கடைசியில போயிட்டு ஒரு புண்ணிய தாமமும் ஒரு புண்ணிய ஸ்தலத்துல இருந்து நான் வந்து அங்க நானே கடைசி காலத்தை கழிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சில பேர் நினைக்கிறாங்க.
So he just died there and he went back to God. He was a pure devotee.
அவர் வந்து புண்ணிய ஸ்தலத்துக்கு எல்லாம் போட புண்ணிய ஸ்தலத்துக்கு எல்லாம் போவாம அங்கேயே அவருடைய உடலை விட்டார். அவர் வந்து பகவானுடைய வாசஸ்தலத்துக்கு போயிட்டார்.
And though he died by having his eyes plucked out, which is pretty horrible, he did it to, you know, on standing on principle that he was not going to denounce the Lord Vishnu instead of Lord Shiva. He's going to better to die than to denounce the Lord.
அவர் வந்து எதற்காக அந்த மாதிரி காரியம் பண்ணார் அப்படின்னா, நான் வந்து விஷ்ணுவை வந்து வழிபடாம சிவனை வழிபடுறதுக்கு வழிபட மாட்டேன், ஆனா அதனால வந்து நான் வந்து இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வந்து இதனால ஏற்பட்டதால பேட அந்த சிறந்தது வந்து என்ன கண்ணியை நான் எடுத்துட்டுறேன், அதான் நல்லது அப்படின்னு சொல்லி முடிவு.
If you ever get a chance, you can read one book called Salted Bread. I think there's some devotees from Russia here. So one devotee there, he died in a slave labor camp.
Salted Bread அப்படினு ஒரு புத்தகம் இருக்கு. ரஷ்ய பக்தர் அந்த ஆங்கிலத்துல வந்து ஒரு புத்தகம். நீங்க அந்த புத்தகத்தை படிக்கலாம். அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு முகாம் ராணுவர்கள் சேர்ந்து முகாம்தான் உயிர் இழந்தார்.
He was in such terrible conditions. He was practically starving to death. He died of tuberculosis.
அவர் வந்து tuberculosis வியாதி இருந்தவருக்கு, அதன் மூலமாக தான் வந்து காசு நோய், அதனால தான் அவர் இறந்து போனார்.
But he knew he was going to die, so he had the cellmate shave his head, and then he took toothpaste and he put tilak on. He wrapped a sheet around himself and he just sat in Padmasan, chanting his rounds. When his cellmate came back in, he left his body.
அவருடைய சிறைச்சாலையில் இருந்த போது அவர் வந்து சவரம் பண்ண சொன்னார். அவர் சவரம் பண்ணி விட்டார். அதுக்கு பிறகு அவரோட டூத் பேஸ்ட் இருந்தது, பல் தேய்க்கிற பேஸ்ட், அதை உபயோகப்படுத்தி அதை திலக்கா போட்டுட்டு அவர் வந்து பத்மாசனத்தில் உட்காந்துட்டு அவர் வந்து பகவானை தியானிச்சார். அவருடைய அந்த கூட அவருடைய சிறைச்சாலையில் இருந்த கூட இருந்தவர் வந்து அவர் வெளில போயிட்டு உள்ள வரத்துக்குள்ள அவர் உடலை விட்டுட்டார். அவர் வந்து இறந்து போகிறோம் தெரியும், அதனால வந்து பகவத் சேவையில் ஒரு அம்சம்.
One time, my older Garba, the Shama Sundar, was telling us, was saying how after he had met Srila Prabhupada, before he had met Srila Prabhupada, he had been arrested for drug charges. So he told Srila Prabhupada, I might have to go to jail because of the drug charges.
அப்ப வந்து சில பிரபாகர் சந்திச்ச பிறகு சொன்னார், நான் வந்து கொஞ்ச நாள நான் வந்து சிறைச்சாலையில கழிக்க வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் வந்து போதைப் பொருட்களை கடத்தினால எனக்கு வந்து போலீஸ் என்ன பிடிச்சு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார்.
And so Prabhupada said, don't worry, Krishna was born in jail. The point being, it's the material world. It doesn't matter how you die. It doesn't matter. Krishna was born in a prison. How inauspicious.
So,
so if you're born in a prison or die in a prison, what's the difference? The main thing is if we're Krishna conscious between. So we should try to remember Krishna at the time of death, but if we can't, Krishna will remember us.
நம்ம கிருஷ்ணரை வந்து நம்ம வாழ்க்கை முழுக்க நினைவு வச்சுக்க முயற்சி பண்ணோம், குறிப்பா மரணம் ஏற்பட்ட சமயத்தை கிருஷ்ணன் நினைக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம், ஒருவேளை கிருஷ்ணன் நினைக்கல அப்படின்னா கிருஷ்ணன் அவ்வளவு நினைக்கும்.
So does that answer your question?
உங்க கேள்விக்கு பதில் கிடைச்சதா?
Huh? She has a question. But the, her, was her question answered?
Yeah, yeah, okay,
okay.
Yes. It's related to her question. Only,
okay.
Actually, it is a question of pain, what they experience. No? When they are dying by accidents,
uh-huh.
They will experience pain. It's a question of pain. Why should they experience that pain?
Well, if in my case, if I would have died without regaining consciousness, there was no pain. Tamakrishna felt no pain. Those people who were in that car, in that air crash, they felt no pain.
குறிப்பு என்ன அப்படின்னா, இப்போ அவங்க கேள்வி கேட்டாங்க, இந்த மாதிரி கேள்வி என்ன அப்படின்னா, ஏன் அந்த மாதிரியான விபத்து ஏற்படுமோ, அவங்க ஏன் அந்த மாதிரியான வலி அனுபவிக்கணும் அப்படின்னு கேள்வி. பிரபு பதில் சொன்னார், இல்ல இப்போ வந்து இப்ப என்னுடைய வாழ்க்கையில கூட பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த விபத்து நடந்தது, விபத்து நடந்தவுடன் எனக்கு உணர்வு வந்ததுனால தான் எனக்கு வலின்றது தெரிஞ்சது, அந்த உணர்வு வரல எனக்கு வழியே தெரிஞ்சிருக்காங்க இறந்து போயிருப்பேன். அதே மாதிரி இப்போ அந்த காட்மாண்டு ஏரோப்ளைன் வந்து பக்தர்கள் எல்லாம் வந்து இறந்து போனாங்க, அவங்க அது ஒரு கணத்திலே இறந்து போயிட்டாங்க, அவங்க வழியே தெரியல. அதே மாதிரி தமால் கிருஷ்ண மகாராஜா உடனடியா அந்த கார் விபத்துல உடனடியா இறந்து போயிட்டார், அவருக்கும் அந்த வழியே தெரியல.
And even if they do experience pain, then that's their karma. That's why there's that one prayer by Lord Brahma, tate nu kampam susamikshamano, you know that verse? So that devotee who, even though experiencing the negative effects of his karma, still worships the Lord and serves the Lord with his mind and body, to that devotee, liberation is his birthright.
அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கூட பிரம்மா அந்த பிரார்த்தனை தெரிவிக்கிறார், தத்தேனு கம்பம் சுசிபிக்ஷமான அப்படின்ற பதத்துல அவன் வந்து எந்த ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் இது வந்து பகவானோட ஏற்பாடுன்னு எடுத்துட்டு அவனுடைய மனது மற்றும் குலங்கள் எல்லாத்தையும் பகவானோட சேவை ஈடுபடுத்தான். அப்படிப்பட்ட ஒரு பக்தனுக்கு பகவானுடைய வாசஸ்தலத்தை அடைந்துன்றது அவனுடைய பிறப்புரிமை அப்படின்னு சொல்லி பிரம்மா விளக்குறார்.
It's the last remnant of their karma.
அவனுடைய கர்மா அவங்க கர்மாவில் இருந்து இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்சம் அதுல எல்லாமே முடிஞ்சு போயிடுது.
But if the devotee is more advanced, they're not even experiencing that. Somebody like Haridas Thakur, he was being severely beaten in 22 marketplaces and he didn't die because he was in ecstasy.
Haridas Thakur வந்து பாத்தீங்கன்னா 22 சந்தையில வந்து ஒரு அடிச்சாங்க.
Because he's not on the bodily platform. So to us it looks like they may be experiencing pain, but if it's in a very advanced devotee, they're not experiencing pain. That's the whole point of these verses. If you're not on the bodily platform, then it's the body which is experiencing the pain, not the soul.
இந்த பதத்துல நான் பார்க்கக்கூடிய விஷயம் முக்கியமான புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த வழி எல்லாம் உடலை சார்ந்ததுதான், ஆத்மாவுக்கு வழி கிடையாது.
Where's the Gita? We have the Gita again.
Bhagavad Gita. Shankar. Gita.
This Gita.
English and Tamil both.
They have to repeat that verse in
623.
623. You're not. Nobody's reading the Bhagavad Gita these days. So Krishna clearly explains in chapter 6, verses 20-23. In the stage of perfection called trance or samadhi, perfection, that's the key word here. In the stage of perfection called trance or samadhi, one's mind is completely restrained from material mental activities by practice of yoga. This perfection is characterized by one's ability to see the self by the pure mind and relish and rejoice in the self. In that joyous state, one is situated in boundless transcendental happiness. The joyous happiness, boundless, unlimited happiness, realized through transcendental senses, not material senses, transcendental senses. Established thus, one never departs from the truth. And upon gaining this, he thinks there is no greater gain. The next sentence is very important. Being situated in such a position, one is never shaken, even in the midst of the greatest difficulty. So who is having the difficulty? Is it the soul? No. It's the body, the gross and subtle body that's having the difficulty, not the soul. The soul is experiencing transcendental bliss of an unbounded nature. This indeed is actual freedom from all miseries arising from material contact. So the miseries arise from material contact. If you're not having material contact, then there's no miseries. The miseries are happening to the gross and subtle body, not to you. You're not the body. That's what Jada Bharata is saying here. I'm not this body that you're criticizing. I'm not this body. You're criticizing the body. But I'm not this body. Yeah, please do.
சமாதி என்று அழைக்கப்படும் பக்குவ நிலையில் மனம் யோக பயிற்சியின் மூலமாக ஜட செயல்களில் இருந்து முழுமையாக விலக்கப்படுகிறது. தூய மனதால் தன்னை கண்டு தன்னில் இன்பத்தை அனுபவிப்பதற்கு ஒருவரிடம் உள்ள திறனில் இருந்து இப்பக்குவ நிலையை உணரலாம். அந்த இன்ப நிலையில் அவன் திவ்யமான புலன்களின் மூலம் எல்லையற்ற திவ்யமான ஆனந்தத்தை அனுபவிக்கிறான். இவ்வாறு நிலை பெற்றவன் உண்மையில் இருந்து என்றும் வழுவதில்லை, இதைவிட உயர்ந்த லாபம் ஏதும் இல்லை என்று நினைக்கிறான். அத்தகைய நிலையில் அமைந்தவன் மாபெரும் துயரங்களுக்கு மத்தியிலும் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. இதுவே ஜட தொடர்பினாலும் எல்லா துன்பங்களிலிருந்தும் பெறப்படும் உண்மையான விடுதலை ஆகும்.
So I think we should meditate on these three verses, and it, once you understand these three verses, then you'll understand the difference between the soul and the body. What is the nature of the soul? It doesn't suffer. It's the body which suffers. And as long as we are meditate on the body and think we're the body, then we'll suffer. But if we don't identify with the body, we're not suffering. We're experiencing ecstasy. The body is suffering. So Krishna makes the actual point in here. The soul is experiencing bliss even though the body may be in the greatest difficulty.
So in Krishna vandu inga vilakkara adhaavadhu inda aatma vandu per aanandatha anubhavichirukku. உடலுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும், துன்பகரமான சூழ்நிலை இருந்தாலுமே கூட இந்த ஆத்மா திவ்யமான தலத்தில் ஆனந்தம் அனுபவிக்கிறது அப்படின்னு சொல்லி
சொல்றாரு. So, any other questions?
வேற ஏதாவது கேள்வி இருக்கா? So, happiness and distress are both Maya?
Material happiness and distress.
ஜடரீதியான ஆனந்தம் மற்றும் ஜடரீதியான இன்பம் எல்லாமே மாயா.
Gracias. இருக்கு, அங்க போய் நமக்கு ஆனந்தம் மட்டும் கிடைக்கும்னு சொல்றாங்க. ஆனந்தம்ங்கிற அது ஒரு உணர்வு நம்ம
உணர்றோம். Krishna says we have to be free from this happiness and distress of this material world.
Yeah.
And when we go back to the spiritual world, there also there is bliss. We hear that.
Mm-hmm.
So what is that? I mean, should we get attached to that?
Yeah, of course. The nature of the soul is anandamaya vyasat, that the soul is pleasure seeking and pain avoiding. That's the nature of the soul. We're seeking after that. We're also Satchidananda. We're eternal, full of knowledge, and ananda. That's the nature of the soul.
எப்பயுமே இன்பத்தை அனுபவிக்கணும்ன்ற ஒரு ஆனந்த தளத்தில் இருக்கணும்ன்றது ஆத்மா முயற்சி பண்றது. அது மட்டும் இல்ல, எப்பயுமே வந்து வலியை ஏற்படாம இருக்கிறதுக்கோசம் விலகியும் இருக்கலாம்.
In material world, sometimes people will say, well, you know, if you want to experience the happiness, you have to have the pain. That way you can see the difference. You know, you ever hear that? People say like that, right?
In பௌதேயத்துல வந்து பொதுவா நம்ம நிறைய கேக்குறோம், நீ உண்மையிலே நீ வந்து நீ இன்பமா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அப்படின்னா நீ வலியை நீ அனுபவிக்கணும், அப்பதான் வந்து நீ வந்து உனக்கு வந்து எல்லாத்தையுமே நல்லா புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க.
But spiritualists, we reject that. We only want the pleasure, we don't want the pain.
ana aanmiga thalathil irukkudiyavanga vandu solranga namma vandu irukkudiyavanga namma vandu solrom nammalku vandu valiye thevilla namakku epovum aanandham thevai.
And then they will argue back, well, how will you be able to appreciate the pleasure if you don't experience pain?
appo vandu oru vaadathukosam adu solvanga, unakku vali enna theriyala appadina appo eppadi vandu unmayana aanandham endru appadina eppadi therinjipa.
But in spiritual life, because the whole idea there should be a distinction. If there's nothing, you know, the pleasure is an improvement on pain. So then, say like that. But the pleasure that is experienced in the spiritual world is monotonically increasing. That's a mathematical term, which means that as a function of time, it's always increasing. So the pleasure I'm feeling now is more than I felt before. And what I will feel the next moment will even be more than what I'm feeling now. It's always increasing. That is ananda buddhi varna. It's always increasing. So the pleasure I'm experiencing now was more than I was experiencing yesterday, and tomorrow will be even greater.
அது வந்து இன்னைக்கு நான் அனுபவிக்கக்கூடிய நேற்றிலிருந்து இன்னைக்கு வந்து இன்னும் அதிகமான ஆனந்தத்தை அனுபவிக்கிறேன், நாளைக்கு இன்னும் அதிகமான ஆனந்தமா இருக்கும். அதுதான் ஆன்மீக தளத்தில் அனுபவிக்கக்கூடிய ஆனந்தம்.
So that's the nature of spiritual pleasure.
அதுதான் ஆன்மீக தளத்தில் அனுபவிக்கக்கூடிய ஆனந்தத்தினுடைய இயற்கை நிலை.
Is that okay? I think we should end now. All right. Hare Krishna. Om Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Rama Rama, Hare Hare. So, remember, you're not that body.